السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. ان الحمد للہ نحمده ونستعینه ونستغفره ونؤمن به ونتوکل علیہ ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه وسلم تسليما كثيرا. اما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أقم الصلاة طرفي النهار وزلفا من الليل، إن الحسنات يذهبن السيئات، ذلك ذكرى للذاكرين. وقال الله سبحانه وتعالى أيضا: فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون، الذين هم يراءون ويمنعون الماعون. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الصلاة مفتاح الجنة. وقال النبي صلى الله عليه وسلم أيضا: الصلاة عماد الدين، فمن أقامها فقد أقام الدين، ومن هدمها فقد هدم الدين. وقال النبي صلى الله عليه وسلم: أول ما يحاسب به العبد يوم القيامة الصلاة، فإن صلحت صلح سائر عمله، وإن فسدت فسد سائر عمله، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய சங்கைக்குரிய மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு விரல் விட்டு எண்ணப்படக்கூடிய சில நாட்களை கொடுத்து இந்த பூமியிலே வாழுவதற்கொரு சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கிறான். நிரந்தரமாக இங்கே வாழ்வதற்கு அல்ல, இந்த உலகத்திலே வழங்கப்பட்ட இந்த வாழ்க்கையை முறையாக பயன்படுத்தி எங்களுடைய உண்மை வாழ்க்கை, மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை, நிரந்தர மறுமை வாழ்விலே நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் இங்கே தந்திருக்கிறான். இது பயன்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான கட்டம்தான் இந்த உலக வாழ்க்கை என்பது. அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலம், ஹதீஸின் மூலம், இப்படித்தான் நீங்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கை திட்டத்தையும் எங்களுக்கு அறிமுகம் செய்துவிட்டார். குர்ஆனின் மூலமும் ஹதீஸின் மூலமும் அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா நீங்கள் உலக வாழ்க்கையில் இப்படித்தான் வாழ வேண்டும், சில விடயங்களை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான், அவைகளை இந்த பூமிக்கு மேல் கட்டாயம் நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும், சில விடயங்களை அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா ஹராமாக்கி இருக்கிறான், தடுத்திருக்கிறான், அவைகளின் பக்கம் நெருங்கவும் கூடாது, கால் வைக்கவும் கூடாது. ஒரு மனிதன் கடமையாக்கப்பட்டவைகளை நிறைவேற்றாவிட்டாலும் அவன் குற்றவாளி தண்டனைக்குரியவன், தடுக்கப்பட்டவைகளை செய்தாலும் அவன் குற்றவாளி தண்டனைக்குரியவன். அப்படிப்பட்ட கடமையாக்கப்பட்டவைகளில் மிகவும் முக்கியமான ஒரு கடமைதான் நாம் ஒவ்வொரு நாளும் தொழக்கூடிய, எங்களை ஒவ்வொரு நாளும் அழைக்கப்படக்கூடிய இந்த ஐந்து நேர தொழுகை அஸ்ஸலா. இதை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வயது வந்த எல்லோருக்கும் கடமையாக்கி இருக்கிறார். இதிலிருந்து யாருக்கும் தப்பியோட முடியாது. ஏனைய அனைத்து கடமைகளுக்கும் அல்லாஹ் சில நிபந்தனைகளை வைத்திருக்கிறார். நோன்பை எடுத்துக்கொள்வோம், அது எல்லோருக்கும் கடமை இல்லை. நோன்பு உடம்பிலே சக்தி உள்ளவர்கள் இவர்களுக்கு மட்டும்தான் கடமை. வயோதிபர்கள், நிரந்தர நோயாளிகள், இவர்களுக்கு அந்த நோன்பை விடுவதற்கு மார்க்கம் அனுமதி வழங்கியிருக்கிறது. ஒரு பிரயாணிக்கு அவர் பிரயாணம் செய்வதாக இருந்தால் அந்த நோன்பை உரிய காலத்திலே விட்டுவிட்டு பிறகு கலா செய்து கொள்ளலாம், மார்க்கம் அனுமதி வழங்கியிருக்கு. இதே போன்று ஜகாத்தை நாம் எடுத்துக்கொண்டால் எல்லோருக்கும் அது கடமையாக்கப்படவில்லை. உள்ளவர் இல்லாதவர் எல்லோரும் இரண்டரை வீதம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லவில்லை. அது குறிப்பிட்ட ஒரு அளவை எட்டியவர்களுக்கு தான் ரெண்டரை வீதம் கடமை, மற்ற பெரியோர் கூட்டத்துக்கு ஜகாத் கடமை இல்லை. ஹஜ்ஜுடைய கடமை எடுத்துக்கொண்டால் இது எல்லோருக்கும் கடமையாக்கப்படவில்லை. மனிஸ்தா இலைஹி சபீலா, அந்த இடம் வரையிலே போய் அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு எவ்வளவு தேவைப்படுகிறதோ அந்த முழு வசதிகளும் உடல் ரீதியான ஆரோக்கியமும் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் ஹஜ்ஜுடைய கடமை. ஆனால் தொழுகையுடைய விடயத்திலே ஒரு மனிதனுடைய உடம்பில் ரூஹ் இருக்கும் வரையிலே, ஒரு மனிதனுடைய புத்தி வேலை செய்து கொண்டிருக்கும் வரையிலே அவருக்கு தொழுகையை விடுவதற்கு எந்த ஒரு ஆணுக்கும் எந்த ஒரு பெண்ணுக்கும் அனுமதி கிடையாது. பிரயாணத்திலும் அனுமதி கிடையாது. எங்கேயுமே நோன்புக்கு சொல்லப்பட்டதை போன்று இவரு ஒரு 100 வயது அடைஞ்சிட்டார், இப்ப இவரால் ஏல, அதனால் இவர் இதுக்கு பின்னால தொழ தேவல்ல, எங்கேயும் சொல்லப்படல. அதுக்கு பகரமா இவர் 100 ஜிக்ரு செஞ்சா போதும், ஒரு 80 வருஷம் வாழ்ந்துட்டாரு, நிறைய தொழுதிக்கிறாரு, இப்ப இவரால் ஏல, சுஜூது செய்யறதுக்கு ஏல, ருகு செய்யறதுக்கு ஏல, உட்காடுறதுக்கு ஏல, எழும்புறதுக்கு ஏல, அதாவது உட்கார்ந்த இருப்பிலே இருக்கிறார், அதனால இவருக்கு வந்து ஒரு ஒவ்வொரு நாளும் ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் 100 சொல்லி கொண்டா போதும், தொழ தேவல்ல, எங்கேயும் சொல்லப்படவில்லை. இதுவரையும் ஒரு மனிதனுக்கு நின்று தொழ முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், இஸ்லாம் சொல்லுகிறது உட்கார்ந்து சொல்ற, காரணம் சொல்றதுக்கே இல்லை, நிற்கிறதுக்கே இல்ல, உட்கார்ந்து உட்கார்ந்து தொழுகையை நிறைவேற்றத்தான் வேண்டும். இல்லை இல்லை, உட்கார்றதுக்கு மேலவா பிரச்சனை இல்லை, படுத்து கொண்டு தொழ, படுத்து கொண்டும் தொழுகிறதுக்கே இல்லை, அந்த அளவுக்கு பலகீனமா சைக்கிணையால தொழு இருக்கிற எப்படி ஏறுமோ அப்படி தொழு, பிரச்சனை இல்ல. கண்ணால சைக்கிணை செய்து தொழு, அதுவுமே ஏலாத கட்டத்திலே தொழக்கூடிய அந்த சிந்தனை ஏற்படுத்திக் கொண்டு தொழுவதை போன்று அந்த நேரத்திலே அவர் சிந்தனையால் தொழ வேண்டும். இதுவரையிலே அக்கல் புத்தி இருக்கும் வரையிலே தொழுகையை விட முடியாது. நீ பிரயாணத்தில் இருக்கிறியா, இதோ உனக்கு 4 ரகா தொழுகையை 2 ரகாத்தாக சுருக்கி தொழுவதற்கு அனுமதி வழங்குகிறேன். பஸ் வாகனங்கள் முன்பின்னாகும் என்ற பயம் இருக்கிறதா, பிரச்சனை இல்ல, லுஹரையும் அசரையும் மக்ரிபையும் இசாவையும் சேர்த்து தொழுது கொள்ளலாம், விட்டு தருகிறேன். ஆனால் தொழாமல் இருக்க முடியும்.
தொழுகையை விடுவதற்கு அனுமதி வழங்கப்படக்கூடிய ஒரு இடம் இருக்கும் என்றால் யுத்த தளத்திலே அனுமதி வழங்கப்பட்டிருக்க வேண்டும். எங்கேயாவது தொழுகையை விடுவதற்கு ஒரு அனுமதி வழங்கப்படுவதாக இருந்தால் சஹாபாக்கள் யுத்தம் செய்யும் பொழுது அந்த யுத்த களத்திலே தொழுகையை விடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் குர்ஆனிலே ஒரு பெரிய ஒரு பக்கமே இருக்கிறது, குர்ஆன் யுத்த களத்தில் எப்படி தொழ வேண்டும் என்பதை குர்ஆன் படித்து தருகிறது. காஃபிர்களோட யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் நிலைமை அங்க கூட சொல்லல, சொல்லாமல் இருந்துட்டு தூபுரத்து முன்னால் எல்லாத்தையும் முறையடியா தொழுக போதும் என்று யுத்த களத்தில் கூட சொல்லப்பட, உரிய நேரத்தில் தொழணும் யுத்த களத்தில். அதற்கு ஹதீஸ்களிலே முறையும் சொல்லப்பட்டிருக்கு. எதிரிகள் முன்னால் இருந்தால் எப்படி தொழ வேண்டும், எதிரிகள் பின்னால் இருந்தால் எப்படி தொழ வேண்டும், யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, இப்பொழுது நடந்தவர்களாக ஓடியவர்களாக தொழ வேண்டும் யுத்த களத்திலே. காபிர்களுடன் யுத்தம் செய்து கொண்டிருக்கும் பொழுதும் தொழுகை நேரம் வரும் பொழுது இவர் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, அவர்கள் ஆயுதங்களை வீசிக் கொண்டிருக்கிறார்கள், இப்பொழுது கூட இவர் ருகுவா சுஜூத வந்து அந்தந்த இடங்களில் செய்து கொள்வார், நிலையில ஓடி ஓடி அவர் சூரத்தில் பாத்திமாவை ஓதுவார், நிலையில் இருப்பார், ஏதோ ஒரு முறையில தொழுது முடிக்க வேண்டும், யுத்த களத்திலும் தொழுகையை விடுவதற்கு அனுமதி கிடையாது என்று குர்ஆன் சொல்லும் பொழுது, பிஸ்னஸுக்காக, திருமணத்துக்காக, ஒரு ஃபங்க்ஷனுக்காக, சின்னொரு பயணத்துக்காக வேண்டி, இல்லாட்டி விளையாட்டு மிச்ச பார்க்கறதுக்கு, படம் பார்க்கறதுக்கு, இலெக்ஷன் மீட்டிங் பார்க்கறதுக்கு தொழுகையை விட்டா இவர்களுடைய நிலைமை என்ன? பெரியோர்களே, சகோதரர்களே, குர்ஆன் பல இடங்களில் அகீமுஸ்ஸலா அகீமுஸ்ஸலா அகீமுஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள், குர்ஆனிலே 60க்கும் மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் சொல்லியிருக்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துடைய அந்த நேரத்திலே செய்த மிக முக்கியமான உபதேசங்களில், இறுதி கட்டத்திலே செய்த உபதேசங்களில் ஒன்று, தொழுகை விடயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அஸ்ஸலா அஸ்ஸலா அஸ்ஸலா. அதை விட்டுட்டு கியாமத்தில் தப்புறது கேள, மற்ற எத்தனை நல்லமல் செஞ்சிருந்தார். பெரியோர்களே, சகோதரர்களே, அப்படிப்பட்ட மிக முக்கியமான கடமை தான் 5 நேரம் தொழுகை என்பது. அதனாலதான் மனிதன் மறந்துவிடக் கூடாது என்பதற்கு 5 நேரமும் ஒவ்வொரு நாளும் அஸான் சொல்லப்பட வேண்டும் சரியத்தாக்கப்பட்டிருக்கு. தொழுகை நேரம் வரும் பொழுது எல்லோருக்கும் கேட்கக்கூடிய முறையிலே 5 நேரம் அறிவிப்பு செய்யப்பட வேண்டும். ஏன்? யாரும் மறந்துவிடக் கூடாது. அதனால அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அல்லாஹுவையும் ரசூலும் ஞாபகப்படுத்தப்பட்டதன் பின்னால் ஹய்யா அலஸ்ஸலா ஹய்யா அலல் ஃபலா, ஒவ்வொரு நாளும் 5 முறை 5 நேர தொழுகைக்கும் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். ஏன்? அந்த அளவுக்கு முக்கியம், யாரும் மறந்து விட்டுவிடக்கூடாது. இல்ல ஒரு நாள் ஒருமுறை சொல்லப்பட்ட போதுமே, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தானே. 5 நேரம் அஸான் சொல்லப்பட வேண்டும், மக்கள் மறந்து இந்த தொழுகையை விட்டுவிடக்கூடாது. பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா கியாமத்துடைய நாளிலே அடியானிடத்திலே முதலாவது விசாரிப்பது தொழுகையை. இந்த ஒன்றை மட்டும் வச்சே விளங்கிக் கொள்ளலாம் எவ்வளவு முக்கியமான கடமை. அது எவ்வளவு பெரிய வணக்கசாலியாக இருக்கலாம், பல ஹஜ்ஜுகள் செய்திருக்கலாம், பல உம்ராக்கள் செய்திருக்கலாம், கோடிக்கணக்கான ஜிக்ரு செய்திருக்கலாம், அவருக்கெல்லாம் வசதியை வழங்கி முழு ஊருக்கும் அவர் வாழ்ந்த காலத்தில் உணவளித்திருக்கலாம், எல்லாம் நன்மைக்குரிய காரியங்கள். அவருடைய செலவில் எத்தனையோ ஏழை குடும்பங்கள் வாழ்ந்திருக்கிறது. பெரிய நன்மைக்குரிய காரியம். முழு ஊருக்குமே ரோட் போட்டு கொடுத்தாரு, எத்தனையோ ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கிறாரு. பெரிய நன்மைக்குரிய காரியம். இந்த நன்மைகள் எல்லாம் விசாரிக்கப்படுவது தொழுகையை பத்தி கேட்டதன் பின்னால். இதை விட்டுட்டு அதெல்லாம் செஞ்சா அநியாயம், அதுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது. ஹதீஸ் சொல். இன்று ஒவ்வொருவரும் தன்னுடைய சில அமல்களை வைத்துக் கொண்டு திருப்தி அடைகிற. ஒருத்தர் ரெண்டு சகோதரர் போனாங்க, தொழுகையை பத்தி பேசினோடனே அந்த அப்பா சொன்னாரு, நாங்க ஒரு காலம் தொழாத தொழுகை, இப்பதான் கொஞ்சம் பெஸ்ட் எடுக்கிறோம், சிக்கரோட தான் நிற்கிறோம் அப்படின்னு. கயாமத்துடைய நாளிலே முதலாவது ஒவ்வொரு மனிதனிடமும் கேட்கப்படுவது அவ்வளுமா யுஹாசபுபிஹில் அப்து யௌமல் கயாமதி அஸ்ஸலா. வெளிநாட்டுக்கு போக போறோம், சும்மா உதாரணத்துக்கு. இப்ப இவர் ஃப்ளைட் ரெடியாக இருக்கு, டிக்கெட் எல்லாம் எடுத்துட்டார். என்னமோ ஏற்பாடாக இருக்குது. இப்ப ஏர்போர்ட் வைத்திருக்கிறாரு, அந்த போனை போகிற ஒவ்வொன்றா செக் பண்றாங்க. எடுத்துக்கொண்டு வைத்திருக்கிறார். இது இவருட பட்டம், இவர் எடுத்த அடுத்த அடுத்த பதவிகள், அவனுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு பேசிக்கிறோம். இவர் அங்க பாஸ் ஆகினது, இங்க முதலாவது வந்தது, அங்கெடுத்த அவருடைய அப்படிப்பட்ட எல்லா சர்டிபிகேட்டுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் காட்டுறார். எல்லாம் பெரிய பெரிய இடத்துல உள்ள முக்கியமான சர்டிபிகேட்டுகள். அவர் டாக்டர் அல்லது அவர் இங்கேயால் உலகளாவிய ரீதியில பேசி போட்டியில பேசி பெஸ்ட் வந்தது எல்லாத்தையும் காட்டுறான். அவங்களும் அதெல்லாம் பார்த்துட்டு, சரி நீங்க ஃப்ளைட்டை பேசி உட்காருங்கன்னு சொல்ல மாட்டான். எல்லாம் ஒரு பக்கத்துல வைங்க, முதலாவது பாஸ்போர்ட்டை காட்டுறான். இல்ல அதை மட்டும் கொண்டு வரல, இதில் இதெல்லாம் இல்லாட்டும் பிரச்சனை இல்லை, அது மட்டும் இருந்தா பேசி ஃப்ளைட்ல உட்காரலாம். அது இருந்தா இதெல்லாம் வச்சு வேணும்னா அவங்களுக்கு வேற சில சலுகைகள் செஞ்சு தரலாம். இப்படிதானே பதில் வரும். எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொண்டு போயிட்டிருக்கிறாரு. அவருடைய முழு கெட்டித்தனத்தையும் திறமையையும் அந்தஸ்தையும் வெளிப்படுத்தக்கூடிய சகலதையும் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆனா பாஸ்போர்ட் மட்டும் இல்லை. ஃபிளைட்ல இடம் கிடைச்சுமா, உள்ளுக்கு போறதுக்கு ஏலும் அவருக்கு அங்க சொல்லப்படும். இதெல்லாம் இல்லாட்டையும் பரவாயில்ல, நீங்க பாஸ்போர்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. இல்ல பாஸ்போர்ட்டோட இதெல்லாம் இருந்தா உங்களுக்கு வேணும்னா வேற சில சலுகைகள் தரப்படலாம். தொழுகை எத்தனை நற்காரியங்கள் செய்திருந்தாலும் முதலாவது கேட்கிறது தொழுகை. அவ்வளுமா யுஹாசபுபிஹில் அப்து யௌமல் கியாமதி அஸ்ஸலா. ஒவ்வொரு மனிதனையும் கியாமத்திலே அழைத்து பரவான தொழுகையிட உங்கட விவரங்களை கொண்டு வா, எப்படி தொழுகிக்கிறீங்க. பரவான தொழுகை முதலாவது பார்க்கப்படும், அதெல்லாம் பதிவுல இருக்கும். பருவ வயது அடைஞ்சதுல இருந்து எப்ப வந்திருக்கிறாரு, எத்தனை நேரம் தொழுகிக்கிறாரு, எத்தனை நேரம் கல்லா செஞ்சிருக்கிறாரு. பருவ வயதை அடைந்ததிலிருந்து தொழுகை கடமையாகிவிட்டது. சிலர் தொழுகையை ஆரம்பித்திருக்கலாம் திருமணம் முடிச்சதில் இருந்து, சிலர் தொழுகையை ஆரம்பித்திருக்கலாம் 20 வயதுல இருந்து, சில பேர் தொழுகையை ஆரம்பிச்சிருக்கலாம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு சம்பாதிச்சு வந்து 25 வயசுல இருந்து. அதுக்கு முன்னால் விட்ட தொழுகையெல்லாம் என்று பருவ வயதை அடைந்தேனோ, நான் பருவ வயதை 12 வயதிலும் அடைந்திருக்கலாம், 10, 11 வயதிலும் அடைந்திருக்கலாம். எப்படியும் 15 வயதில் ஒவ்வொருவரும் பருவ வயதை அடைந்திருக்கத்தான் வேண்டும். அந்த காலங்களில் ஸ்கூல்ல படிக்கும் பொழுது விட்ட உகர் தொழுகையும் அது என்னுடைய பொறுப்பில் உள்ளது. நான் பருவ வயதை அடைந்ததிலிருந்து தொழுகையிலே எப்படி கவனமாக இருந்திருக்கிறேன், அங்கிருந்துதான் கியாமத்தில் விசாரம். தொழுகையை காட்டும் அந்த பார்க்கப்படக்கூடிய நேரத்தில் தொழுகையாளிகளுடைய தொழுகைகள் ஒவ்வொரு நிலைமையில இருக்கும். ஒரு சாரார் வெறுமனே கலிமா சொல்லி இருப்பார்கள், அறவே தொழுகையே இல்லாமல் வாழ்ந்து மௌத்தாகி இருப்பார். முஸ்லீம்கள்ல தொழுகையிற விஷயத்துல பல கூட்டங்கள் இருக்கிறார். ஒரு சாரார் கலிமா சொல்லிக்கிறார் அவ்வளவுதான், அதுதான் அவருடைய பேருதான் முஸ்லீம், வேற ஒன்றும் அவர்கிட்ட இல்லை. ஏதோ முஸ்லிமான உம்மக்கு புறக்க போயிட்டு முஸ்லீம், தொழுகையை பத்தி கவலையே கிடையாது. சில நேரங்கள்ல அசானுக்கு பதிவு செல்லவும் தெரியும், ஆனா சம்பாதிக்கிறார், பரக்கத்தா சம்பாதிக்கிறார், நல்ல வீடு கட்டிக்கிறார், காணி வாங்கி போட்டிருக்கிறாரு, பிள்ளைகளுக்கு எந்த குறையும் வச்சல்ல, நிம்மதியா பெருமூச்சு விட்டுறாரு, காணி எல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டேன், பிள்ளைகளுக்கு எல்லாம் வீடு கட்ட ஏற்பாடு செஞ்சிட்டேன். தொழுகையை பார்த்தா ஜீரோ. சஹீஹான ஹதீஸின் படிக்கு அவன் முஸ்லிமே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக சொல்லுகிறார்கள், லா ஸஹம ஃபில் இஸ்லாமி லிமன் லா ஸலாத்தலா, எவனுக்கு தொழுகை இல்லையோ அவனுக்கு இஸ்லாத்திலே பங்கே கிடையாது, அவனுக்கு முஸ்லிம்களுடைய மையவாதிலும் பங்கு கிடையாது, அவனுக்கு முஸ்லிம்களுடைய ஜகாத்திலும் பங்கு கிடையாது, அவனுக்கு முஸ்லிம்களுடைய சதகாவிலும் பங்கு கிடையாது, அவனுக்கு முஸ்லிம்களுடைய உணவளிப்பதிலும் பங்கு கிடையாது. உண்மையான ரோசம் உள்ள முஃமின் தொழுகை இல்லாதவனே சாப்பாட்டுக்கு கூப்பிடக்கூடாது, ஆனா சாப்பாடு கொடுக்கிறவனே தொழுகை மகளுடைய வலிமாக்கு தொழுகை இல்லாதவனை கூப்பிடப்படாத அவன் முசீபத், அவன் வாழது சருத்திரியம். ஒரு கூட்டம் தொழுகையை பற்றிய கவலையே கிடையாது. அவங்க நினைச்சாங்க தொழுகையை விட்டுறது ஒரு பெரிய பாவம் உண்டில்லை, சாதாரணமான பாவம் தான். முஃப்தி பின்பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அரபு நாட்டிலே வாழ்ந்து சமீப காலத்திலே மரணித்து போன ஒரு மிக முக்கியமான ஒரு ஆள். இவங்க வாழ்ந்த காலத்தில் ஒரு தந்தை பதறிக்கொண்டு ஓடோடிவார், பதறிக்கொண்டு வாராரு, கண்ணால் கண்ணீர் வடியுது, வந்து கேட்குறாரு, ஹஜரத் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை, இதுக்கு மார்க்க தீர்ப்பு சொல்லுங்க, ஒரு ஃபத்வா தாங்க. என்ன பிரச்சனைண்டா, மகன் சின்ன வயசுலயே திடீர்னு மௌத்தா போய்கிட்ட, சின்ன வயசுண்டா அவர் ஒரு 20-25 வயசு சொல்றார், 25 வயசு மகன் திடீர்னு மௌத்தா போய்கிட்டா. கவலை என்னண்டா, அவன் ஒரு 10-15 வருடம் தொழுகையை பற்றி கணக்கே இல்லாமல் இருந்தான், தொழல் அது அசட்ட செஞ்சு கொண்டிருந்தான், பொதுபோக்குத்தனம் காட்டினான், திடீரென்று மௌத்தா பேசிட்டான். நானும் பெருசாக அலட்சி கொள்ளல, கொஞ்சம் பெருத்த ஒரு விளக்கம் வந்த உடனே தொழுகையை ஆரம்பிப்பானுண்டு, 25 வயசு இன்னும் வாப்பாட்ட சின்ன புள்ளவர். ஹதீஸ் சொல்லுகிறது, எந்த கடமைக்கும் சொல்லாத முறையிலே 7 வயதாகினா உம்ம வாப்பாக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புள்ளக்கு தொலைப்போண்டு ஏவுறது கடமை, புள்ளக்கு தொழுறது கடமை இல்லை. 7 வயசு புள்ளைய பார்த்து, பொம்புளை புள்ளையோ ஆம்பளை புள்ளையோ, மகனை பார்த்து மகளை பார்த்து உம்மவும் வாப்பவும் ஒவ்வொரு தொழுகை நேரம் வரும் பொழுதும் தொலைப்போண்டு சொல்றது கடமை. உம்ம உள்ள சொல்லாட்டி புத்தம் இல்ல, உம்மவாப்ப சொல்லாட்டி புத்தம். எப்படி 5 நேரத்துக்கும் அதான் சொல்லப்படுகிறதோ, குழந்தை 7 வயதை அடைந்த உடனே அந்த மகளையும் மகனையும் பார்த்து தாயின் தந்தையும் சொல்ல வேண்டும், தொழப்போ, மகரிப் தொழு, இஷா தொழு, சுபகு தொழு, துஹர் தொழு, அசர் தொழு, இப்படி ஏவுறது கடமை. முரு அவுலாதகும் பிஸ்ஸலா வஹும் அபுனாஉ சபீஈன், உங்களுடைய குழந்தைகளுக்கு அவர்கள் 7 வயதை அடைந்ததன் பின்னால் தொழுமாறு ஏவுங்கள், ஏவுறது உம்மவாப்பட கடமை, இல்லாட்டி அவங்க குத்தம். 5 வயசுல முந்த சூரைக்கு அனுப்புற கடமையாக விளங்கிக்கிறோமே, 6 வயசுல ஸ்கூலுக்கு போட்டுடணும்ன்றத கடமையாக விளங்கிக்கிறோமே, உரிய நேரத்தில் எழுப்பி விடுறோமே. முண்டசூரை கொண்டு போய் சில உம்மமார் முடியும் வரையில காத்திருந்து கூட்டிக் கொண்டு வாராங்களே, 5 வயதிலே முண்டசூரிக்கு அனுப்புவதை கடமை என்று பல பெற்றோர்கள் விளங்கி இருக்கிறார்கள். 6 வயதிலே ஸ்கூலுக்கு போடுறதை கடமையாகவும் பொறுப்பாகவும் விளங்கி இருக்கிறார்கள். 7 வயதிலே தொழுமாறு ஏவ வேண்டும் என்பதை எத்தனையோ பெற்றோர்கள் இன்னும் விளங்கவில்லை.
அது தொழுக பிரச்சனை இல்லை, அது மறுமையில தானே, துணியால் ஒன்றுமில்லை. 10 வயசாகினா இஸ்லாம் கம்ப தூக்க சொல்லல மத்த விஷயங்களுக்கு. ஆனா அவர்களுக்கு நீங்கள் அடியுங்கள், அவர்கள் 10 வயதாகியும் தொழவில்லை என்றார். 9 வயது அடைஞ்சோ இல்லையோ 10 வயசிலும் தொழுறான் இல்லாண்டா, தொழுறா இல்லாண்டா அடிச்சு தொலைவேங்கும் ஹதீஸ்.
வெளுத்து தொல வச்சோம், இதான் இஸ்லாம். கணக்கில்லாம் இருக்கிறார் ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை மதிச்சார். யூதன் புகழ்லாதி ஆத்திரம் வருவதே 10 வயசுல அவர் வந்து மத்தமத்த ஸ்கூலுடைய வேலைகளை செய்யலாட்டி கவலை வருவது, அவர் எச்சரிக்கை செய்யப்படுகிறாரே சாப்பாடு தரமாட்டேன். எந்த அளவு தூரத்திற்கு முக்கியத்துவம் மாறிட்டு, உதாரணத்திற்கு உண்மையில நடக்கிறதுங்க. புள்ள வயது வந்த மகன் அல்லது மகள் சுபகு தொழாம இப்ப தூங்கிக் கொண்டிருக்கு. சுபகுடைய அசான் சொல்லப்படுவது ஈமானுள்ள தாய் எழுங்குறார், ஈமானுள்ள தந்தை எழுங்குறார். வீட்டுக்குள்ள உள்ள உம்மா வச்சுக்கொள்வோம், அவ உலு செஞ்சா தொழுதா, வயசு வந்த புள்ள வீட்டுக்குள்ள தூங்கி கொண்டிருக்க, மகன் தூங்கி கொண்டிருக்கிறார், இப்ப வந்து தட்டுறா மகன் எழும்பு சுபகு தொழு. ஓரளவு ஈமான் உள்ளவன் இல்லாதாக்களுக்கு அந்த கவலையே இல்லை. அவள் அடுத்த பக்கம் பிறண்டு படுத்துக்கணும், அவன் அடுத்த பக்கம் பிறண்டு படுத்துட்ட. இவ என்ன சொல்றா, தட்டி எழுப்பி சகவா நாங்க எவ்வளவு தான் எழுப்ப, அவட பாட்டில பேசி வேலையை செய்ய. இப்ப கொஞ்ச நேரத்துல பார்த்தா 7 மணி ஆகுது, இன்னும் எழுந்துள்ள லீவு நாள் இல்ல, ஸ்கூல் நாள் வைத்துக்கொள்ள. இப்ப அதே உண்மை பதறிக்கொண்டு ஓடிவார். ஒவ்வொருவரும் கை வைத்து கேட்டு பார்க்கட்டும், நானும் அப்படியா இல்லையா. 7 மணி டைம் பார்த்தா பதறிக்கொண்டு ஓடிவாரா, மகளை தட்டுறா, மகனை தட்டுறா, எழுப்புறா. அவன் அங்கல திரும்பி படுத்தாலும் உசுப்பு எழுப்பி அவனை பாத்ரூம் வரையில தள்ளி முகத்தை கழுவ வச்சு, கைய கழுவ வச்சு, பல்ல சீட்டை வச்சு ரெடியாக்கி, புக்ஸ் எல்லாம் கையில கொடுத்து வெளியில அனுப்பி, அவன் உரிய நேரத்துல காலக்கூட்டத்துல பேசி நின்றாதான் நமக்கு திருப்பி டைம் பிந்திடப்படாது. வெள்ளடிக்க போகுது, ஸ்கூல் தவறிடும். பொறியில உள்ள வாப்பம் கால் பண்ணி கேட்கிறாரு, டைம் கிளம்பி போயிட்டாங்களா ஸ்கூலுக்கு டியூஷனுக்கு. கொழும்புல உள்ள வாப்ப கால் பண்ணி கேட்கிறாரு, போயிட்டாங்களா. தவறு என்று சொல்லவில்லை, ஆனால் ஏன் சூரியன் உதயமாகிக் கொண்டிருக்கும் பொழுது சுபகு தொழுகையில் இந்த கவலை வரவில்லை. சூரியன் உதயமாகிக் கொண்டிருக்கிறது, மகள் தூங்கிக் கொண்டிருக்கிறாள், மகன் தூங்கிக் கொண்டிருக்கிறான், வீட்டுக்கே தருத்திரியமும் முசீபத்தும். இன்று அவன் சுபகில்லாமல் காலை அடைய போகிறான், சுபகை கவா செய்ய போகிறான். அதே நிலையிலே மரணித்துவிட்டால் நரகத்துக்குரியவனாக மரணிக்க போகிறான். அல்லாஹுடைய உதவி அவனுக்கு இல்லாமலாக போகிறது, அல்லாஹுடைய வெறுப்பு காலாக போகிறான், வாழ்க்கையிலே உள்ள பரக்கத் எடுக்கப்பட போகிறது என்ற பயம் ஏன் வரவில்லை? தொழுகைக்கு ஏன் அந்த முக்கியத்துவம் வரவில்லை? அல்லாஹுடைய கட்டளைக்கு இல்லாத முக்கியத்துவம் அது அல்லாதவைகளுக்கா? இந்த படிப்புகளுக்கும் உலக விடயங்களுக்கும் அல்லாஹ்வுடைய கடமையை விட மதிப்பா? எங்களுடைய உள்ளத்திலே தொழுகை என்பது அந்த அளவுக்கு தரம் குறைந்ததாது? அவனுடைய முழு நிர்மத்துகளையும் அனுபவித்துக் கொண்டு அவன் காரதை சாப்பிடுறோம், அவன் காரதை குடிச்சிரோம், நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை, வல்ல வசிப்பதற்கு வீடை வழங்கி இருக்கிறான், நிம்மதியான தூக்கத்தை தருகிறான், முழு தேவைகளையும் நிறைவேற்றுகிறோம். 24 மணி நேரத்திலே ஒரு நேர தொழுகைக்கு 15 நிமிடம் என்று வைத்தாலும் ஒரு 1.5 மணி நேரம் பருவான தொழுகை தொழுவதற்கு சந்தர்ப்பம் கொடுக்காதவன், அதற்கு நேரம் இல்லாதவன், அந்த கால் மணி நேரம் ஒரு நேரம் தொழுகைக்கு கடையில் இருந்து நேரம் கொடுக்க தெரியாதென்றால், அந்த காமணி நேரம் தொழுகைக்கு குடும்பத்திலிருந்து நேரம் எடுக்க தெரியாதென்றால், இவனை விட ஒரு நன்றி கெட்டவன் வேறு யார் இருக்கலாம்? அறமணித்தியால் உட்கார்ந்து நிம்மதியா சாப்பிடுறாரே, வயிற்று நிரப்புறாரே, தீண்டதெல்லாம் வெளியில சொல்றதுக்கு தொழிலுக்கே ஒரு நாள் ஒரு மணி நேரம் கொடுக்கிறாரே, கணக்கு வச்சு பார்க்க, அதெல்லாம் தந்த அந்த ரப்புடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு அஞ்சு நேரம் தொழுறதுக்கு ஒத்தருக்கு வாரத்துக்கு இல்லாட்டி அவரே முடிவு செய்யட்டும் நான் யாரு? பெரியவர்களே, சகோதரர்களே, இதுதான் இன்றைக்கு நிறைய பேருடைய நிலம். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் எத்தனையோ தொழுகைகள் புலி தோண்டி புதைக்கப்படுகிறது. 10 வயதாகினால் அடித்து தொலைவையுங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். அந்த அளவுக்கு முக்கியத்துவம். 7 வயதில் ஒரு தாயும் தந்தையும் ஏறிக்கொண்டே இருந்தால், 10 வயதிலே அடித்து தொலைவைத்து பழக்கினால், 15 வயதாகும் பொழுது அவன் அதுக்கு பழக்கப்பட்டவனாக ஆகுவான். அதுக்கு பின்னால் அவருக்கு நேரமாகினா தொலாட்டி உள்ள இடம் கொடுக்க அதை எப்படியாவது தொழுதுருவார். அந்த பழக்கத்தை ஏற்படுத்துவதற்கு தான் இஸ்லாம் காட்டிய முறை. இந்த தந்தை வந்து அப்துல்லா பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட முறையிடுறாரு, மகன் சின்ன வயசுலே மௌத்தா போய்த்துட்டான், தொழுகையில பொதுபோக்குத்தரம் காட்டிக் கொண்டிருந்தான், சரியான கவலையாக இருக்குது, அவன் அடக்கம் செய்வதற்கு பயப்படுறேன், இந்த நிலைமையில் நான் கொண்டு போய் அடக்கம் செய்தான் அவன் சந்திக்கப்படுவானே, அதனால நான் என்ன செஞ்சிட்டு அடக்கினா இவன் கமுருடைய அந்த சந்தனையிலிருந்து தப்புவான், என்ன வேணும் உண்டாலும் செய்ய தயார். சில மாடு அறுக்கணுமா, கோழி அறுக்கணுமா, சதக்கா செய்யணுமா, எவ்வளவு செலவழிச்சோம் தயார். இவனுக்கு என்ன குற்ற பரிகாரம் செய்தா இவர் தண்டிக்கப்பட மாட்டார், இதுக்கு ஒரு பசுவா சொல்லுங்க. மகன் ஜனாசாவாக இருக்கிறாரு, அடக்கம் செய்யப்படணும், வாப்ப வந்து இப்ப பதட்டத்துல கேட்கிறாரு, என்ன செஞ்சுட்டு அடக்கினா கபூர்ல தப்புவாரோ தொழுகையை விட்ட குற்றத்துக்கு. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நல்ல ஒரு அழகான பதில் கொடுத்தார். சொன்னாங்க, இதெல்லாம் யோசித்திருக்கோனும் கவலைப்பட்டிருக்கோனும் அவன் உயிரோட வாழ்ந்த காலத்துல ஹம்பல் மதுகபை அடிப்படையாக வைத்து அவர்கள் கொடுத்த பசுவா என்னவென்றால், ஹதீஸையும் அடிப்படையாக வைத்து இப்ப உண்ட மகனுக்குரிய சட்டம் என்னண்டா, அவன முஸ்லீம்களுடைய மையவாடியில அடக்கம் செய்யறதும் ஹராம், கொண்டு போய் தங்கியாலும் புதைச்சிடு அப்படின்னு. சாதாரணமான குற்றம் அல்ல தொழுகையை விடுவதை. தொழுகையை விட்டுவிட்டு வேறு என்ன நன்மையின் மூலமும் கியாமத்திலே தப்ப முடியாது. எத்தனை 1000 ஜிக்ரு செய்யலாம், எத்தனை 1000 சலவாத் ஓதலாம், எத்தனை 1000 இபாதத்து செய்யலாம், தொழுகையை விட்டுவிட்டு ஏனைய காரியங்களை செய்வது இது தண்ணிக்கு மேலால பில்டிங் கட்டுறதை போல, ஒன்றும் அஞ்சாத்துக்கு பிரயோசனம் தராது. சில பேர் நினைக்கிறாங்கன்னா தொழுகையை விட்டுறன்றா அதுக்கு பெரிய ஒரு தண்டனையும் இல்லை இஸ்லாத்து. குடிகாரனா எல்லோரும் கேவலமா பாக்குறாங்க, குடிச்சிடும் 100 லட்சம் குடிச்சிடான்டா, குடிச்சிடான் 100 அந்தியாக போட்டுட்டு ஒரு சைடு கேட்பார், அவனை யாரும் ஒதுக்கிடுவான், அவனுக்கு யாரும் பொன் கொடுக்க மாட்டான், அவனுக்கு இல்லை அவன் மகளையே ஒருத்தரும் முடிக்க மாட்டான், குடிகாரன் மகள் அப்படின்னு. அவனுடைய மகனை யாரும் மாப்பிள்ள எடுக்க மாட்டான், குடிகாரன் மகன் அப்படின்னு. பாப்ப குடிச்சிடும் உண்மையிலே ஒரு பாவத்தில் ஈடுபடக்கூடியவர் தான். வினா செஞ்சிட்டான், ஊரே ஒதுக்குது அவர், ஏன் பாவி விபச்சாரத்தில் ஈடுபட்ட அது ஆனோ பெண். ஒத்தன் திருடிட்டான், முழு ஊரும் ஒதுக்குது கல்லணிவர், இவன் கல்லணிவர் முசீபத், இவனோட சேரப்படாது. குடிச்சிறவன் ஒதுக்கப்படுறாரு பாவி என்று, விபச்சாரத்திலே ஈடுபட்டவன் ஒதுக்கப்படுகிறான் பாவி என்று, திருடியவன் ஒதுக்கப்படுகிறான் பாவி என்று. ஆனால் பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த 3 பாவத்தை விட பயங்கரமான பாவம் தான் தொழுகை இல்லாத தொழுகையை விடுவ. தொழுகை இல்லாதவன் வினாக்காரனை விட, குடிகாரனை விட, விபச்சாரம் செய்தவனை விட, திருடனை விட பயங்கரமான பாவம். ஆனா தொழுகை இல்லாதவரும் சில நேரங்கள்ல பள்ளி நிர்வாக தலைவரும் தான் அவர். சில ஊர்கள் பார்த்த தொழுகை இல்லை, ஜும்மாக்கு மட்டும்தான் வரும். சில ஊர்கள் மதிப்பே அவருடைய பேச்சுக்கான தொழுகை இல்லாதவர். அவர் இல்லாம ஒரு பங்கனே நடக்கக்கூடாது, தொழுகை இல்லாதவர். குடிகாரனை விட, விபச்சாரத்திலே ஈடுபட்டவனை விட, திருடியவனை விட மோசமான ஒரு பாவிதான் தொழுகை இல்லாதவன். நிரூபித்து காட்டு எப்படி, சும்மா சொல்லணும். மொத்தம் குடிச்சிட்டான், இஸ்லாத்தியவனுக்குரிய தண்டனை என்ன, மது அருந்திட்டான். இஸ்லாமிய ஆட்சி நடைபெறக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நாடாக இருந்தால் குடிகாரனுக்கு என்ன தண்டனை, 40 கசையடி. சில உலமாக்களிடம் 80 கசையடி வழங்கப்பட வேண்டும் குடித்தவன். ஒத்தன் திருடிட்டான், இவனுக்குரிய தண்டனை என்ன இஸ்லாத்துல? குறிப்பிட்ட ஒரு தொகையை திருடி இருந்தால் சாதாரணமாக ஒரு 10,000, இந்த குறிப்பிட்ட ஒரு பெருமதியான அளவை விட கூடுதலாக திருடினால் குர்ஆன் சொல்லுகிறது ஃபக்துஹு ஐதியஹுமா, அவங்கள கைய வெட்டும், கை வெட்டப்பட வேண்டும் தண்டனை. ஒருவன் விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டான், ஆணோ பெண்ணோ, திருமணம் முடிக்காதவனாக இருந்தால், திருமணம் முடிக்காதவனாக இருந்தால் 100 கசையடி வழங்கப்பட்டு ஒருவரிடம் நாடு கடத்தப்பட வேண்டும், இஸ்லாமிய தண்டனை. திருமணம் முடித்த ஒரு ஆண் பெண்ணாக இருந்தால் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும், அதற்கு பின்னால் பூமிக்கு மேல் வாழ தகுதி இல்லாதவர்கள் தான். திருமணம் முடித்த ஹலாலான ஒன்றை அடைந்ததன் பின்னாலும் இந்த பாவத்தில் ஈடுபடக்கூடிய பாவி. இப்ப எல்லாரும் யோசிச்சிடாங்க, இதெல்லாத்துக்கும் இவ்வளவு தண்டனை சொல்லப்பட்டிருக்குது, தொழுகையை விட்டவனுக்கு அப்படி ஒரு தண்டனை இல்லை, அதனால அது சாதாரணமான பாவம். தொழுகையை விட்டவனுக்கு தண்டனை இல்லாமல் இல்லை, தண்டனை கொடுக்கப்படவில்லை என்பதனால் தண்டனை இல்லாமல் இல்லை. தொழுகையை விட்டவனுக்கும் இப்படி ஒரு தண்டனை இருக்கிறது. அது என்ன தண்டனை? தொழுகை இல்லாதவன் திருமணம் முடித்தவனோ முடிக்காதவனோ. உதாரணத்திற்கு அவர் நுகர் தொழலாண்டா, ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடக்கக்கூடிய அப்படிப்பட்ட இடமாக இருந்தால் அவர்கிட்ட சொல்லப்படணும், அசருக்கு முன்னால் முகர தொழுது தொழாமிக்கிறார். இன்னும் கொஞ்சம் சந்தர்ப்பம் கொடுக்கப்படும், பிரச்சனை இல்லை, நீ வந்து அசருடைய நேரம் முடிகிறதுக்கு முன்னால முகர தொழணும், அப்பே கணக்கெடுக்காமல் இருக்கு, இவ்வளவுதான் சந்தர்ப்பம். அப்பையும் தொடல்ல புடுகோக்குத்தனமாக தொடாமல் இருக்கிறான் என்றால் அவனுக்குரிய இஸ்லாமிய தண்டனை என்னவென்றால், இமாம்களிடத்திலே இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், அவனுக்கு குற்ற தண்டனை என்ற அடிப்படையில் அவனுடைய கழுத்து வெட்டப்பட வேண்டும். தொழுகை இல்லாதவன் கழுத்து வெட்டப்பட வேண்டிய பாவி. உள்ளங்கள் ஏற்றுக்கொள்ளட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கட்டும், ஆனால் உண்மை இதுதான். சரியத்தை மறைச்சிடத்து கேள, இது மார்க்கத்துடைய சரியாவுடைய சட்டம். இது இமாம் அஹ்மது பின் ஹம்பலிடத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், அவனுடைய கழுத்து வெட்டப்பட வேண்டும் குற்ற தண்டனை என்பதற்கு அல்ல, அவன் முருத்தத்தாகிவிட்டான் என்பதனால். இமாம் அஹ்மது பின் ஹம்பலிடத்திலே அப்படிப்பட்ட தொழுகையை விட்டவன் முருத்தத்தாகிவிட்டான். இஸ்லாத்துக்கு வெளியில கலிமா சொல்லி அவன் உள்ளுக்கு வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உள்ளம் ஆசைப்படுவது எப்படி? இரக்கமுள்ள நபி, இமாம் ஜமாத்துக்கு வராதவங்களோட வீட்டுக்கே நெருப்பு கொடுக்கறதுக்கே என்ன மனம் நாடுது, அப்ப தொழாதவன். பெரியோர்களே, சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு கடமைதான் தொழுகை என்பது. இதை விடுவது எவ்வளவு பயங்கரமான பாவம். என்னுடைய வயது வந்த மகன் தொழாமல் இருக்கிறான், மகள் தொழாமல் இருக்கிறான், வீட்டுக்குள்ளே சுபகில்லாமல் குடும்பமே தூங்கிக் கொண்டிருக்கிறது. இதைவிட முசீபத்தும் தருத்திரியமும் வேற என்ன இருக்கு? ஒரு கூட்டம் தொழுகையை பற்றி கவலையே இல்லை. மற்ற சில 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 பேர், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல பல இடங்கள் இருக்கிறார், சில நல்ல காரியங்கள்ல ஈடுபட்டுட்டு, நான் ஒரு ஊர்ல பார்த்தேன், இந்தியாவில் ஜனாசா ஒன்று விழுந்துட்டா அவங்க தான் முன்னுக்கு வந்து எல்லாம் செய்யும். கஃபன் வேணுமா, கபரு தோண்டணுமா, ஆனா ஆட்களை பார்த்தா தொழுகை இல்லாதான். அவருடைய திருப்தி என்னடா, தொழுகை இல்லாடி இந்த ஒரு அமலை வச்சு அல்லாஹ் எங்களை மன்னிப்பானே. எல்லா பொது சேவைகளும் செய்யலாம், நன்மை நிச்சயமாக கிடைக்கும் அடிப்படை சீராக இருந்தால். அவ்வளவுமா யுஹாசபுவில் அகுது யௌமல் கியாமதி அஸ்ஸலா, கியாமத்துடைய நாளிலே ஒவ்வொரு மனிதனிடமும் அல்லாஹ் முதலாவது விசாரிப்பது தொழுகையே. அது சீராக இருந்தால் ஏனைய அனைத்தும் சீராகிவிடும். அது இல்லை என்றால், அது ஜீரோவாக இருந்தால், அது பாசிலாக இருந்தால், அதிலே குறை செய்திருந்தால், அதிலே பொதுப்போக்கத்தனம் காட்டியிருந்தால், அசானை மதிக்காதவனாக வாழ்ந்திருந்தால், அவனிடத்திலே வேறு எந்த ஒரு அமலையும் ஏறெடுத்து பார்க்கப்படவும் மாட்டாதே, அவனுக்கு நேரடி முடிவு வரும் நரகம். நவுது பில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பயணத்திலே கண்ட அந்த பாவிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய சில தண்டனைகளை கண்டார்கள். அதிலே தொழுகையை விட்டவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை போல ஒரு பாவத்தை தண்டனையை வேறெதுக்கும் பார்க்கணும். அப்படி போறாங்க, ஒரு மனிதன் தண்டனை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். எப்படி தண்டனை? மேலே இருந்து ஒத்தன் கீழே படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார். மேலே இருந்து ஒத்த பெரிய ஒரு கல்லை தூக்கி வீசுகிறார். சஹி புகாரியில் வரக்கூடிய அறிவு, பெரிய ஒரு கல்லை மேலே இருந்து ஒத்தர் வீசுறாரு, அப்படியே வந்து இவன் தலையில விழுந்து தலை அப்படியே நொறுங்கி போகும். கவிடி பொடியாக எடுக்கிறது கொண்டு இல்லை, கல் தூக்கி கீழே இருக்கும். அவர் மறுவா இன்னமும் அவர் அதை கல்லை பேத்து கீழே பேத்து எடுத்துக்கொண்டு வாராரு. வாரத்துக்குள்ள திரும்ப தலை பழைய மாதிரி ஆகும். மறுவ திரும்ப இப்படியே தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இதை எதுக்கு இவருக்கு இந்த தண்டனை? தலை நொறுக்கப்படும் சொன்னாங்க. தசா பல ருஊஸுஹும் அனி, இவங்களுக்கு பூமியில வாழ்ற நேரத்துல தலைய கொஞ்சம் சுஜூதுக்கு வச்சுறது காரணமாக இருந்தது. அதுக்கு நேரம் இருக்கல், இவங்களுக்கு தொழுவதற்கு நேரம் இருக்கவில்லை. அது அவர்களுக்கு பாரமாக இருந்தது, அது அவர்களுக்கு பிரச்சனையாக இருந்தது, அது அவர்களுடைய வியாபாரத்துக்கு தடையாக இருந்தது, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையின் சந்தோஷத்துக்கு தடையாக இருந்தது, அவர்களுடைய உலக பங்கன்களுக்கு தடையாக இருந்தது, அவர்களுடைய பிரயாணத்துக்கு தடையாக இருந்தது. தொழுகதான் இவருக்கு தடையா? கியாமத்துடைய நாளிலே தடை பாரம் கல்லினால் நொறுக்கப்படும். தப்புறதுக்கே இல்லை தொழுகையை விட்டு. அல்லாஹ் வாழ்க்கையின் வரக்கத்துக்கு என்று அளித்த இந்த கடமை, அதனை ஒரு மனிதன் பாலாக்கினால் அவனுக்குரிய தண்டனையும் அப்படி. ஒரு சாரார் தொழுகையே இல்லாதால், இன்னும் ஒரு சாரார் இருக்கிறாங்க, அவங்க ஒரு வகையில திருப்தி அடைகிறான். எப்படி? விட்டு விட்டு தொழுகிற குரூப் பண்ணி, ஜுஹர தொழுத அசர் இல்ல, அசர தொழுத மக்ரிப் இல்ல, இல்லாட்டி சுபஹ் இல்ல, நாலு நேரம் தொழுகிற முஸ்லீம்கள். தொழாதவனும் தொழுகையை விட்டு விட்டு தொழுகிறவனும் சமந்தம், திருப்தி அடைகிறதுக்கே அவர் நோம்பு பிடிச்சிட்டு எனக்கு வந்து ஃபுல்லா மகுரி வரையில பிடிச்சதுக்கே அசர் வரையில பிடிச்சிரு கபூல் ஆகுமானவனு, எனக்கு வந்து மகுரி வரையில கஷ்டம், நான் வந்து ஒரு அஞ்சு மணி வரையில பிடிச்சது, அதுக்கு பின்னால திறந்தது. அவன் நோம்பு பிடிச்சாதவன் இல்லடி சொல்றாரு, எனக்கு ஹஜ்ஜில வந்து இந்த அரபா மைதானத்தில் இருக்கிறதெல்லாம் சரியான கஷ்டம், அதனால அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் செய்கிறேன், ஹஜ்ஜு கபூல் ஆகுமா? ஐந்து நேர தொழுகை என்பது மொத்தமான ஒரு அமல், அது ஐந்து நேரத்தையும் முழுமையாக நிறைவேற்றினால்தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி இல்லை என்றால் லுஹர மட்டும் தொழாம மற்ற நாலு நேரத்தின் தொழுகவனும், சுபஹ மட்டும் தொழாம மற்ற நாலு நேரத்தின் தொழுகவனும், தொழுகையே இல்லாமல் இருந்தவனும் சமம்தான். எல்லாம் பாவத்தில் கூட்டு. விட்டு விட்டு தொழுகிறார், நேரம் கிடைச்ச மாதிரி தொழுகிறார். நேரம் கிடைச்ச மாதிரி இல்லை, நேரம் எடுத்து தொழும். ஒரு சகோதரர் சொல்றார், எனக்கிட்டே வந்து பாருங்க, ஒரு சாரா கொஞ்சம் பேரை பார்த்தா கவலையாக இருக்கு, தொழுகையை பத்தி கணக்கே இல்லை. அப்ப நான் அவருடைய பேச்ச பார்த்த விலங்கு உண்மையில் இவருந்தா தொழுகையில மிச்சமே பேணுதல் உள்ள ஒருத்தர் போல இருக்குது. பேச்ச பார்த்து அப்படிதான் விளங்கிச்சு. அவர் அங்கல சொல்றாரு, நாங்கண்டா அல்ஹம்துலில்லா அந்தந்த டைம்ல தொழுதுக்குள்ள கிடைச்சல்லாட்டி மல்லாட திருப்பையால தூங்குறதுக்கு முன்னால் அஞ்சு நேரத்தை முறையடியா சரி தொழுகிட்டு தான் படுத்து. கவலையே இல்லாம ஒரு குரூப் இருக்குதுன்னு அவர் அடுத்தவங்களை பார்த்து கவலைப்பட்டார். இவர் நினைச்சார் நான் செய்யறது சரி, இவருந்த டைமுக்கு தொலைல அல்லாஹ் சொன்ன டைமுக்கு இவருக்கு தொலைல இவருடைய நேரத்தை தொழுகிறாரு, தொழுதுட்டு திருப்தி அடைகிறாரு. எந்த ஒரு காரணமும் இல்லாமல் சங்கடமும் இல்லாமல் இரண்டு நேர தொழுகையை ஒரே நேரத்திலே தொழுதால் அவன் பெரும் பாவத்தின் வாயலுக்கு வந்து விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். அப்படி ஒரு குரு அஞ்சு நேரம் தொழுகிறான். எப்ப தூங்குறதுக்கு முன்னாள் மற்ற கடை டைம் பிசி டைம்ல எல்லாம் முகர டைம் எடுக்கிறதுக்கே அசருக்கு நேரம் எடுக்கிறதுக்கே எல்லாம் சே துறையடியா தூங்குறதுக்கு முன்னால தொழுதுக்கும். இவர்களும் தொழாதவர்களும் சமம். இது மூணாவது. இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க தொழுறாங்க தான், ஆனா அவருடைய எந்த வேலையை முடிச்சிட்டு கடைசி டைம்ல வருவார். ஆண்களையும் இருக்கிறாங்க பெண்களையும் இருக்கிறாங்க. அசர் போல வருவாரு சரியா ஆறு பத்துக்கு மகிழ்ந்து ஆறு மணிக்கு வந்து தட்ட படாந்து உழுவு செய்வார். முகத்துல தண்ணி அடிப்பார், கையில தண்ணி அடிச்சு எப்படியோ உழுவு செஞ்சு கொண்டு வந்து சொல்லிட்டே வார். அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாயிரும் நாலு ரக்கா அடிச்சுடுவார். சொல்லுங்க அடிச்சுட்டு வார உங்க இது அப்படிதான் சொல்லிட்டே வார். அல்லது வீட்டில் உள்ள பெண் அந்த சமய வேலை மத்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு கடைசி டைம்ல தான் கட்டப்படம் ஓடி கொண்டு வருவா. முசல்லா விரிப்பா சட்டை கிபிலா பிழையாமைக்கும் வேரங்கையும் நோக்கி நீக்கும் காபத்துள்ளாவும் நோக்கி நீக்கும் வேரங்கையும் திசையிலும் இருக்கும். எப்படியே விரிச்சாச்சு தொழில் முடிஞ்சு கடமை முடிஞ்சு. விசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் இப்படிப்பட்டவர்களுடைய தொழுகை எல்லா வேலையும் செஞ்சுட்டு கடைசி நேரத்துல தட்ட படாண்டு வந்து அவசரமா உழுவு செய்யறாரு. சரியா கை கழுவிப்பட்டும் இல்ல, கால் கழுவிப்பட்டும் இல்ல, சரியா முகத்தை கழுவியும் இல்ல, வந்து ருக்குவ செஞ்சாரு. ருக்குவும் முறை இல்ல, சுஜூது முறை இல்ல, தட்ட படாண்டு தொழுகிட்டு போனாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மூன்று முறை, தில்க ஸலாத்துல் முனாஃபிக், தில்க ஸலாத்துல் முனாஃபிக், தில்க ஸலாத்துல் முனாஃபிக். இது நயவஞ்சகனுடைய தொழுகை. இந்த தொழுகை அவனுடைய முகத்திலே தூக்கி எறியப்படும். இந்த தொழுகை அவனுக்கு பத்துவா செய்யும். நென்னை நீ நாசமாக்கியதை போன்று உன்னையும் நாசமாக்குவானாக என்று அந்த தொழுகையே பதுவா செய்யும். தொழுது தொழுது தொழுகையில பதுவாக நாசமாக கூடிய குரு மனுவிற்கு இன்னமொரு சாரார் தொழுகிறாங்க தான் பருத்து பருள் ஒன்றும் தெரியும், எப்படி ஒடுக்கணும் ஒன்றும் தெரியும். உழுவு செய்யறாரு, உழுவுட எல்லாத்தையும் கிளீனா செய்யறாரு, ஆனா உழுவுட சட்ட முகத்தை கழுவுறாரு அரவாசியிடம் கழுவிப்பட்டி, கைய கழுவுறாரு முழங்காலுக்கு முழங்காய் கழுவிப்பட்டி, காலுக்கு தண்ணியை ஊத்தி மாறாரு பின்னுக்கு குதிக்கால அப்படியே தண்ணி பட்டி, வந்து தக்பீரை கட்டி எப்படி நீயத்து வச்சோன்னு தெரியா சூரத்துல் பாத்தீங்க சரியா ஓத. கண்ணியத்துக்குரிய தங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தொழுக என்றது மிகவும் முக்கியமான ஒரு அல்லாஹுடைய கடமை. அதுல ஒரு கூட்டம் தொழுகிறாங்க, ஆனால் அத அல்லாஹும் ரசூலும் எப்படி தொழ சொன்னார்களோ அப்படி தொழ தயாருங்க. ருக்கோ சரியா இல்ல, சுஜூது சரியாக இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஒரு கூட்டத்தை பார்த்தார்கள், அவசரமா உழுவு செஞ்சு கொண்டு போறாங்க, குதிக்கால் சரியா கழுவிப்பட்டி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சத்தம் போட்டு வைலுல் லில் ஆகாபி மினன்னார், குதிக்கால்கள் முறையாக கழுவப்படாத அந்த நபர்களுக்கு நரக தண்டனை இருக்கிறது என்று எச்சரிக்கை செய்தார். உழுவு செஞ்சு குதிக்கால சரியா கழுவில்லை இவர்களுக்கு நரகம் என்று ரசூலுல்லாஹி எச்சரிக்கை செய்தார். இத்தக்பீரை கட்டி தொழுவதாறு சில நேரங்களில் சூரத்துல் ஃபாத்திஹா தெரியும். ஒரு சகோதரர் வந்தார், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதும் முன் இருபது வயசு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சார். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதும் முன் கல்யாணம் முடிச்சுக்கிறார், ஒரு ரெண்டு புள்ள ஓதினா பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் மாலிக் யௌமித்தீன். வல்லாஹி சொல்லுங்க, இன்னும் தொழுகைய சரியா படிச்சு கொடுத்து உம்மவாப்பட பொறுப்பு. தொழுகையில எப்படி உடுக்கோணுமுண்டே சில வாலிபர்களுக்கு தெரியா, இன்றைக்கு பெசன் எப்படி மாறிட்டுண்டா, அல்லாஹ்க்கு முன்னால வந்து மறைக்க வேண்டியதை துறக்கிறார். சுஜூதுல போனா எது மறைக்கப்பட வேண்டுமோ அது வெளியில பின்னால் உள்ளவர் பயப்படுறார். இதை கண்டு எந்த தொழுகை பாத்திராகும். தொப்புளுக்கு கீழே உடுப்பு கீழே வந்தா அவங்க தொழுகை பாத்தில். ஆண்களுக்கு சில வாலிபர்களை பார்த்தா அவரு அந்த சின்ன டீ ஷர்ட் போட்டு கொண்டு வராரு, அல்லது ஒரு விதமான கழுத்தனை உடுத்து கொண்டு வராரு. சுஜூதுக்கு போற நேரத்தில் எல்லாம் வெளியில, தொப்புளுக்கு கீழே அவருடைய உடுப்பு போகுது. இவன் தொழுகை பாத்தில், இவன் தொழுகிறதும் தொழுகைக்கு வெளியில் இருக்கிறதும் சமம். ஒரு கூட்டம் தொழுகிறாங்க கரண்டக்கு கீழே உடுப்பு மக்ரூ, அவருக்கு தொழுகையில கடமை நிறைவேறும், நன்மை கிடைச்சா. கடமை இதுல விளையாடுறதுக்கே இல்லை, மற்ற எல்லாத்தையும் கிளீனா செய்யறாங்களே. ஒரு திருமணம் வந்து வரும் பொழுது, ஒரு சாப்பாடு சம்சன் வந்து வரும் பொழுது, அதுக்கு எவ்வளவு முன்பின் ஆகிட்டாங்க, எவ்வளவு நாளெடுத்து பிளேன் பண்ணி பெயிண்ட் அடிக்கப்படுவது, அதுக்கு தேவையான ரூம் எல்லாம், அதுக்கு தேவையான மாதிரி உடுப்பு. உலக ஒரு விடயத்தை நிறைவேற்றுவதற்கு எவ்வளவு பிளேன் பண்றார், எவ்வளவு திட்டமிடுறார், எவ்வளவு கஷ்டப்படுறார், அது கிளீனா வரும் ஒரு முன்பின்னாகிடப்படாது. ஏன், என்னுடைய ரப்பு அல்லாஹ்வுடைய கடமையை நான் அழகாக நிறைவேற்ற கூடாது. குர்ஆன் அதனால் தான் சொல்லுகிறது, ஃபவைலுல் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யுராஊன். தொழுது தொழுதே தண்டனைக்கு தகுதியான ஒரு கூட்டமும் இருக்கிறார்கள். எப்படிப்பட்டவர்கள், மறதியாளர்களாக தொழக்கூடியவர்கள். இந்த ஆயத்துக்கு விளக்கமே தொழுறாரு, ஆனா தொழுகையை பத்தி எப்படி தொழணும் என்ற உணர்வு இல்லாம தொழு. கடமையில குறை செய்யறாரு, கருத்துல குறை செய்யறாரு, பருவ குறை செய்யறாரு, முறையான ருக்கு இல்ல, முறையான சுஜூத் இல்ல, தொழுகைய உரிய நேரத்துக்கு தொழுற, அவருடைய நேரத்துக்கு தொழுற. ஒரு சகோதரர் போன் பண்ணி, இன்றைக்குதான் எல்லாம் பத்துவாம் பேசுற எப்படி இவருடைய தேவைக்கு தொழுகை அட்ஜஸ்ட் பண்ணிடுமாரு. டியூசன் வந்து கொஞ்சம் தொழுகை முன்பின்னாக்கி டியூசனுக்கு தொழுகையை டம்பு செய்யலுமாறு கேட்க. தொழுகைக்கு உரிய நேரத்தில் தொழாத டியூசனாக இருந்தா அது உனக்கு பிரயோசனம் அல்ல, நஷ்டம் அல்ல. உட்டு வீட்டில் என்ற தொழுகை அதன் மூலம் தவறிவிடுகிறா. இப்படிப்பட்ட ஒரு கிளாஸ் என்ற மகனுக்கு தேவல்ல. இதுதான் ஒரு ஈமானுடைய சந்தையின் உணர்வாக இருக்க வேண்டும். கேட்கிற இடத்துல 12 மணிக்கு ஆரம்பிச்சு 4 மணி தான் கிளாஸ் முடியுது. உகர அசரோட பிற்படுத்தி சேர்த்து சொல்லலுமான்னு கேட்க. ஒரு சகோதரர் போன் பண்ணி கொண்டு இப்படிதான், சுபகுக்கு சரியா பஸ் வந்து 4:30, அதான் வந்து 4:40 தான். அந்த பஸ்ஸை விட்டா என்ன கொழும்பு சரியா போயிட்டு சேர்ந்து கொள்றதுக்கு ஏழா போயிடும். அதனால சகஜ தொழுகையோட சுபக சேர்த்து சொல்லலுமான்னு கேட்க. நான் சொன்னேன் சுபகள் அப்படி ஒன்று மேலே, நீங்கள் சுபக அசான் சொன்ன உடனே அசானுக்கு பிறகு தான் தொடரும், அதை முற்படுத்துறதுக்கே நீங்கள் அப்படி தொழுகிறதும் தொழாமிக்கிறதும் சமம். திரும்ப கேட்குறாரு, இல்லை இல்லை இது பேணுதலில் கூடுங்க கட்டம் தானே இது. அதை தொழாமலே இருக்கிறத விட சகஜத்தோட முற்படுத்தி சேர்த்து வருகிறாரு. அவ்வளோ ஆர்வம் உள்ளவராக இருந்து அவருக்கு ராவே பேத்து கொழும்புல தங்கி இருக்கலாமே சுபக துணைக்காக வேண்டி. இல்ல அதுக்கும் கொஞ்சம் முன்னால பஸ்ல போயிட்டு சேரலாமே, அல்லது கொஞ்சம் இடையில போயிட்டு இறங்கியாவது சுபக உரிய நேரத்தில் தொழுகிட்டு அடுத்த பஸ்ல உடனே ஏறுவோமே, கொஞ்சம் நின்றுட்டு போனா பிரச்சனை இல்ல, சுபக கலவாகப்படாது. இப்படி யோசிக்கிறது இல்ல, என்னுடைய தேவை ஏற்ற நேரத்துக்கு சரியா நிறைவேறணும், அத முன்பின்னாக்க தயார் இல்ல, அதுக்குரிய மாதிரி தொழுகையை கொஞ்சம் முன்பின்னாக்கணுமா யோசிக்கிறார். பெரியோர்களே சகோதரர்களே, இன்றைக்கு இந்த இவ்வளோ முக்கியமான கடமை கூட ஒவ்வொரு ஊர்களையும் விசாரித்து பார்த்தா தொழுக வீதம் 60%, 50%, 40%. முஸ்லீமை ரெண்டா பிரிச்சிட்டாங்க, தொழுகிற முஸ்லீம், தொழாத முஸ்லீம். சஹாபாக்கள காலத்தில் அப்படி இருக்கல், முஸ்லீம்டா தொழுகிறவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார் 12 மணிக்கு 12:10 லுஹருடைய அசான், அவருக்கு லுஹர் சொல்லுக கடமை. மூணரை மணிக்கு அசர் தொழுக, 3:30 மணிக்கு இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாருன்னா அவருக்கு அசர் தொழுக முகர் தொழுக அவருக்கு கடமை. மத்த கடமைகள் கடமையாக ஆட்டியும் இஸ்லாத்துக்குள்ளே வந்தவனுக்கு அடுத்த கட்டம் சூர பாத்தியா ஒரு பாடம் இல்லையா, சும்மா இருக்கட்டும் தொழுக மாதிரி சைக்கின செய்யட்டும், ஆனா கடமை. இவ்வளவு தூரத்துக்கு இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கு. பெரியோர்களே சகோதரர்களே, உண்மையிலே இந்த தொழுகைய ஒத்தன் தேவையோட ஒத்தர் அழகா அசான் சொல்லப்படுகிறது, அழகா அந்த அசானுக்கு பதிவு சொல்றாரு, பூர்த்தியாக முறையாக உழவு செய்கிறாரு, அந்த கடமை தொழுகைக்காக வேண்டி அழகா ரெடியாகி வாராரு, இந்த ரப்புடைய கடமை நிறைவேற்ற போறேன். ஒரு பெண் அதற்குரிய முறையிலே தயாராகிறாள், அழகான முறையிலே அந்த கடமையை நிவாரணமாக நிம்மதியாக என்னுடைய ஒரு பருவான தொழுகையை மட்டுமாவது அழகா நிறைவேற்றுவோமே, நிம்மதியாக ராகத்தாக அமைதியாக தொழுது முடிக்கிறார். இந்த அடியான கிங்க ஒன்று போதும் அவருடைய வாழ்க்கை பரக்கத்தாக சீருலக வாழ்க்கை. இப்படிப்பட்ட தொழுகை அவருடைய வாழ்க்கையை சுத்தமாக்கும். குர்ஆன் சொல்லுகிறது, இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷா வல் முன்கர். நிச்சயமாக அல்லாஹ் சத்தியமிடுகிறார், நிச்சயமாக தொழுகை ஒரு மனிதனுடைய விருத்தத்தக்க மானக்கேடான கெட்ட செயல்களை விட்டு அவனை தடுக்கும். உண்மையிலே முறையாக தொழக்கூடிய ஒருவராக இருந்தால் அவரை பற்றி உறுதியாக சொல்லலாம், இவருடைய உள்ளங்க வாழ்க்கையும் சுத்தமாகத்தான் இருக்கும். சொல்லு இல்லை, அவர் வெளியில மோசமே சொல்லுறாரு தான், ஆனா அவர் கலவாங்கிறாரு, சொல்லுறாரு, ஏமாத்துறாரு, அவர் ஒழுங்க தொழல், அதனால் அந்த தொழுக அவருடைய பாவத்தையும் தடுக்கல். சொல்லுறாரானா, அதாவது அவருக்கு ஹராமான தொடர்புகள் இருக்குது, சொல்லுறாரு முறையா தொழல, அதனாலதான் அந்த பாவத்தில் அவர் ஈடுபடுற. குர்ஆன் சொல்லுகிறது, இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷா வல் முன்கர். குர்ஆன் சொல்லுகிறது, நபியவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க உங்கட குடும்பத்துக்கு தொழுமாறு ஏவுங்கள், அந்த தொழுகையின் மீது நீங்களும் தொடர்ந்து இஸ்தீரணமாக பேணுதலாக இருந்து கொள்ளுங்கள். லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்ஸுகுக், இந்த ஒரு விடயத்தில் நீங்களும் உங்களுடைய மனைவி மக்களும் பேணுதலாக இருந்தால் உங்களோட முழு தேவைகளையும் நாம் நிறைவேற்றுவோம். குர்ஆன் சொல்லுகிறது, பரக்கத் வேணுமா, வீட்டுக்குள்ள நிம்மதி உண்டாகணுமா, கணவன் மனைவி கிடையில சந்தோஷம் வேண்டுமா, குழந்தைகள் கண் குளிர்ச்சியாக ஆக வேண்டுமா, எல்லா அனைத்துக்கும் தொழுகை வாழ்க்கையே பரக்கத்தாக்கும். தொழுகை சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் வச்சுட்டு என்ன பேசுறாரு, வீட்டுக்குள் எப்ப பார்த்தாலும் கருத்திரியம், முசீபத்து, ஒரு ஜாதி இருட்டு, நெருக்கடி, எதுல கை வைத்தாலும் சரி போறல்ல, யாரு கண்பட்டோ தெரியா, யாரு சூனியம் செஞ்சோ தெரியா, எவன் முகத்துல முனித்தோ தெரியா, அப்படிதான் யோசிக்கிற எல்லாம் அடுத்தவங்க. இவருட வாழ்க்கை யோசனை பண்ணி பார்த்தா உதாரணத்துக்கு ஒரு நல்ல ஒரு சம்பவம் இதுக்கு படிக்கணும். எல்லாருக்கும் இவருக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே முதலாவது யோசிக்கிறாரே, யாராலும் கண் பட்டிப்பாங்க, யாருக்காலும் சூனியம் செய்யும், யாருமே தோதி பார்ப்போம், யார்கிட்டயாலும் மந்திரிச்சு பார்த்தா சரி இது சூனியம் தான் சுவரா. தோதி பார்க்கறத தவறுன்னு சொல்லவில்லை, ஆனா முதலாவது காரணத்தை சரியா விளங்கும். ஹாஃபில் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நிஃப்தாஹுதாரி சாதா என்ற ஒரு நூலில் நல்ல ஒரு சம்பவம் இல்லை. என்னண்டா, ஒரு காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார், ஒரு கவர்னர் இருந்தார். இவர் ஒரு நாள் அவருடைய டியூட்டிக்காக வேண்டி வீட்டுக்கு வெளியில் வராரு, வந்த உடனே முதலாவது அவருடைய பார்வையில் படுவது அங்கவீனம். அவரோட மூட நம்பிக்கை உள்ளவர், காலையில் முதலாவதே அங்கவீனருட பார்வைப்பட்டால் அன்றைக்கு நாளே சரியில்லை என்ற மூட நம்பிக்கை உள்ளவர் தான் அவர். நினைச்சாரு, அட இன்றைக்கு நாளே இவன் தரித்திரியமாக்க போறான், பார்வை பட்டுட்டவன். அவன் செஞ்ச குற்றம் என்னடா, இவர் வெளியில வரட்டும், அவனும் சுத்தி பார்க்க திடீரென்று வந்துட்டான், எதிர்பாராத. உடனே என்ன செஞ்சான்டா, இவனுக்கு நல்ல ஒரு பாடம் படிச்சுட்டு தான் போகணும். உடனே அவனை கொண்டு வந்து ஜெயில அடைச்சார். இன்னைக்கு நாளைய தரித்திரியமாக போறான். ஜெயில அடைச்சிட்டு அவர் அவருடைய பாட்டில் போனார் வேலைக்கு. வேலையெல்லாம் முடிஞ்சு மாலையில திரும்பி வந்தாரு. வந்து அவனை வெளியே படம் போயிப்ப அப்படின்னு இவனுக்கு யோசனை. நான் செஞ்ச குற்றம் என்ன? காலையில உள்ளுக்கு போட்டா மாலையில வெளியில போட்டான். இப்ப என்ன குற்றம் தெரிஞ்சா தானே நாளைக்கு தவிர்ந்து கொள்ளலாம். கேட்டாரு, இந்த சின்ன ஒரு விஷயம், குற்றம் என்னன்றத மட்டும் கொஞ்சம் சொல்லி அனுப்பினான். இதுக்கு பின்னால தவிர்ந்து கொள்ளலுமே. அவன் சொன்னான், இல்ல இல்ல, காலையில வரப்புறே முதலா ஓண்ட பார்வதம் பட்டுச்சு. அப்பயே நினைச்சு இன்றைக்கு நாளே கருத்திரியமாக போகுது, அதனாலதான் நான் ஜெயில போட்டுட்டே போனேன். அவங்கள எப்படி இன்றைக்கு இன்றைக்கும் வளமைய போல எந்த ஒரு பிரச்சனையும் வரல, அதனால உடனே வெளியில போட்டேன். அவன் திரும்ப கேட்டான், ஜெயிலுக்குள்ள இருந்த அந்த அங்கவீனம் கேட்டான், பிரச்சனை இல்லை பரவாயில்ல, நான் உங்களை பார்த்ததினால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல, நீங்க உங்களோட வேலையை சரியா செஞ்சுட்டு வந்துட்டீங்க. ஆனா நீ இன்றைக்கு முதலாவது என்ற பார்வையில பட்டனால முழு நாளும் தருத்திரிய முழு நாளும் ஜெயில் இருக்க வேண்டிய நிலம் கேட்டான். தருத்திரிய மெனையால உனக்க உனையால என்ன கையும் விளங்க. இன்றைக்கு அதிகமான மனிதர்களுடைய சிந்தனை இப்படித்தான். இவருக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே முதலாவது யோசிக்கிறதுன்னா அந்த ஆட்கள் வீட்டுக்கு வந்துட்டு போன நாள்ல இருந்தே முசீபத்தா, பிள்ளைக்கு சுகம் இல்லை. எவனாலும் கண்பட்டி சூன்யமா தான் நீக்கும் சுவரம். இவருக்கு தெரிய சூன்யம் உண்மை, கண்ணுறு உண்மை, அது நிச்சயமாக இருக்கிறது, அதற்கு சரியான ஹதீஸ்கள் இருக்கிறது. ஆனாலும் எடுத்ததற்கெல்லாம் அந்த முடிவுக்கு வர முடியாது. ஏன் முதலாவது யோசிக்கணும்? இவருடைய வீட்டுக்குள்ளே சுபம் இல்லாம இவர் தூக்கம், இவருக்கு முசீப சூன்யம் செஞ்சதன் இவனை விழுத்தாதவன் எந்த தேவையும் இல்லை. இவர்த வீட்டுக்குள்ளே வயது வந்த மகனுக்கும் மகனுக்கும் தொழுகை இல்லை. மனைவி சுகம் இல்லாம தூக்கம், கணவன் சுகம் இல்லாம தூக்கம், மருமகன் சுகம் இல்லாம தூக்கம், மருமகளுக்கு தொழுகை இல்லை. இந்த வீட்டுக்குள்ளே முசீபத்தும் கருத்திரியமும் வருவதற்கு வேறொத்தர் கண்பட தேவல்ல, இன்னமொத்தர் சூன்யம் செய்ய தேவல்ல. இந்த ஒரு முசீபத்தை போதும் அவருடைய முழு வாழ்க்கையின் கருத்திரியது. இதனால தான் நல்ல மனிதர்கிட்ட கேட்கப்பட்டுச்சு, சுபகுடைய நேரத்தில் வீசுற காத்து ஏன் அவ்வளவு ஆரோக்கியம் உள்ளதாக இருக்குது, காரணம் என்ன? சுபகுடைய நேரத்தில் வீசக்கூடிய அந்த காத்து அவ்வளவு ஆரோக்கியம் என்ன காரணம்? அவர் சொன்னாரு, காரணம் என்னன்னா அந்த காத்துல வந்து முனாஃபிக்களோட மூச்சு படுறது. முனாஃபிக்கெல்லாம் தூக்கமே சுபகுடைய நேரம், மூமிங்கள் தான் பள்ளிக்கு வரும். முனாஃபிக்களுக்கு சுபகு தொழுக பாரமாக இருக்கும், நிஷா தொழுக கஷ்டமாக இருக்கும். ஹதீஸ் மற்ற பகல் நேரங்கள் எப்படி சார் இதன் தொழுகிட்டு பேசிடுவார் என்றா, ஊர் மக்கள்கிட்ட தொழுகை இல்லாதவன் பேச்சு வந்துடப்படாது, இல்ல நோன்பு காலம் ஜகாத் இல்லா பேசணும். குர்ஆன் சொல்லுகிறது, அல்லதீனஹும் யுராவுன், அடுத்தவங்களுக்கு காற்றத்தில் தொழுகிற குரு கொண்டு நீக்கிறாங்க, அவர்களுக்கும் அழிவு உண்டாகட்டும். குர்ஆன் பத்துவா செய்திருக்கு. பெரியோர்களே, சகோதரர்களே, உண்மையிலே ஒரு மனிதன் தேவையோடு ஒரு ஆண், ஒரு குடும்ப தலைவர், ஒரு தாயும் தந்தையும் முடிவெடுக்க வேண்டும். என்னுடைய வீட்டுக்குள் நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய பொறுப்பின் கீழுள்ள குழந்தைகளும் முதலாவது எடுக்க வேண்டிய முடிவோ தொழுகையில் நூற்றுக்கு நூறு பேணுதல் உள்ள ஒரு குடும்பமாக மாறுவோம். அதில் எந்த குறையும் நடைபெறக்கூடாது. இது வாழ்க்கை ஈருலக வாழ்க்கையின் பரக்கத்துக்கும் காரணமாகும். பாவங்கள் இந்த ஒரு தொழுகைய பேணுதலாக தொழுதாலே இடப்பட்ட நேரத்தில் நடக்கக்கூடிய முழு பாவங்களுக்கும் அது மன்னிப்பு. நுகர் அதான் சொல்லப்பட்டு விட்டது, சொல்லாமல் இருக்கிறேன், எனக்கு என்ன தைரியம் இருக்கிறது, அசர் நேரம் வருவதற்கு முன்னால் எனக்கு மௌத்து வர மாட்டாது என்பதில் தொழுகை இல்லாமல் மௌத்தாக போறேனா? சில பேருக்கு பிரயாணம் என்று வந்துட்டா தொழுகையை சொல்லுகிறது, சேர்த்து தொழுகுங்கோ. பிரயாணம் முன்பின்னாகுது என்றா, குறிப்பிட்ட தூரம் உள்ள பிரயாணமாக இருந்தா முகரே மசரையும் சுருக்கி சேர்த்து தொழுதுக்கோங்க, லேசிப்படுத்தி தருவது. ஆனா அந்த கவலையே இல்லை, பிரயாணத்துல ஏறினா தொழுகையை பத்தி கவலையே இல்லை. அந்த பிரயாணத்திலே ஒரு விபத்துக்குள்ளாக மௌத்தாகிட்டேன், தொழுகை இல்லாம மௌத்தாக போறேன். உறுதியாக திரும்பவும் சொல்லலாம், தொழுக இல்லாம மூத்தாகி தப்புறது கேளம். வேற எந்த நல்லமல்களும் பிரயோசனம் அளித்தாலும் தொழுகை இல்லாமல் போன. உண்மையிலே ஒருத்தர் உறுதி எடுத்தார்ன்ற ஏழு ஆணுக்கும் தான் பெண்ணுக்கும் ஒரு வருடத்துக்கு முன்னால் இருக்கும். அதிகமானவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சம்பவம். அரபு நாட்டில் அபஹான்ற பகுதியில் ஒரு வாலிப பெண் மூத்தாக, இந்த வாலிப பெண்ணை பற்றி சொல்லப்படுவது இப்ப இந்த கால இந்த கம்ப்யூட்டர் யுகத்தில் தான். இன்றைய கேவலம் என்ன, அல்லாஹ் பாதுகாக்கணும், கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, அதை விட்டுட்டு தொழுகைக்கு வாரத்துக்கு அவருடைய உள்ளம் இடம் கொடுக்குது இல்லை. அல்லாஹ்வுடைய கட்டளையே இது. அதுக்கு ஒரு 10 நிமிடம் இவருக்கு பயம், இந்த ஒரு 2 போல் பார்க்கறத தவறிடுமோ, எல்லாம் ஃபுல்லா மிச்சம் ஃபுல்லா பார்த்து முடிச்சோம். அதனால அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுறதுக்கு தயாரில்லை. அந்த டிவியை ஓபன் பண்ணிட்டு பள்ளிக்கு வாரத்துக்கு அவருடைய உள்ளம் இடம் கொடுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளை இந்த அளவுக்கு கேவலமானதும் தரம் குறைந்ததுமா முஸ்லிம்களிடத்திலே? படத்தை விட்டுட்டு வாரத்துக்கு இடம் கொடுக்கவில்லை, நண்பனை விட்டுட்டு வாரத்துக்கு இடம் கொடுக்கவில்லை. உள்ள ஈமான் இந்த தரத்துல இருக்கு. பாங்கு சொல்ல போலே ஒரு சிலருடைய பேர் சவுண்டை குறைச்சி படத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன், அதான் வருட பேர். அவர் டிவிக்கு முன்னா இருந்து கொண்டு மகனை பார்த்து சொல்றாரு, போ தொலைப்போ. கவலைப்பட்டார், இதன் தொழுகுறானி அந்த வாப்பாவை பார்த்து அவருக்கு தொழுகை இல்லை. அவர் வீட்டுக்குள்ள டிவியை பார்த்து கொண்டிருக்கிறார், பாம்பு சொல்ல போல சவுண்டை குறைச்சின்னு மகனை பார்த்து சொல்ல போ தொலைப்போ. நடக்குமா? மகன் பார்க்க மாட்டே. வாப்பவே இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு இல்லாதா, பெரிய சப்ஜெக்ட் ஒன்று இல்லை, சும்மா தொழுதாலும் பரவல, தொழாட்டியும் பரவாயில்ல, இதுக்கு பெரிய தண்டனை. அதனால தான் வாப்ப சந்திக்கிறாரு. ஒரு பகுதியில இருந்து ஒருத்தர் போன் பண்ணி கேட்டார், வாப்ப மூத்தாகிட்டாரு, அந்த வாப்பட மகள், மகள் நல்ல பக்குவமானவர், தொழுவது குரான் ஓதுது, ஜிக்ரு செய்து, தஹஜ்ஜத்தும் தொழுவது. அந்த புள்ள வாப்ப மூத்தாகின நாளில் இருந்து, போன வருஷம் அல்ல அதுக்கு முந்தின வருஷம் கேட்கப்பட்ட, வாப்ப மூத்தாகின நாளில் இருந்து தொடர்ந்து 3 நாளாக கனவு காணுது. வாப்ப கபூர்ல தண்டிக்கப்படுறதுக்கு நரக நெருப்புல எரிஞ்சு கொண்டிருக்கிறது கனவு காணுது. கனவுகள் எல்லாம் பொய் இல்லை, கனவுகளுக்கு விளக்கமும் இருக்கிறது. இந்த புள்ள 3 நாளாக கனவு காணுது, பயப்படுது, கேட்குது என்ன காரணம், என்ன செய்யணும் இதுக்கு. அந்த புள்ளையிட்ட கேட்க சொன்னோம், வாப்பட பொதுவான நடவடிக்கைகள் எப்படி இருந்தது வாழ்ற காலத்தில். இந்த புள்ள சொல்லுது, வாப்பட 2 பாவம் இருந்துச்சு, அதை எங்களால் தடுக்கிறதுக்கும் சக்தி இருக்கல, எங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கல, வாப்ப சூடாகிடுவாரோட பயம் அதை சொன்னாலும். ஒன்றே, அவர் மௌத்தாகிற டைம்லையும் அவருடைய வட்டி அக்கௌண்ட் மூடப்பட்டிருக்கல, மௌத்தாகி ஜனாதா கபூருக்கு போற நேரம் அவருடைய வட்டி பணம் அவருடைய பணத்துக்கு விழுந்து கொண்டார். 2வது, அவர் வீட்டுக்குள்ள இருப்பாரு, அதான் சொல்லப்பட்ட பள்ளிக்கு போக மாட்டார். அவருடைய கணக்கை பார்த்து கொண்டிருப்பார், அவருடைய வேலையை செஞ்சு கொண்டிருப்பார், பேப்பர் பார்ப்பார், நியூஸ் பார்ப்பார், பள்ளிக்கு போக மாட்டார். இவனு கபூர்ல நெருப்பு இல்லாம வேற என்ன கிடைச்சு? உடம்பில் உள்ள முழு ஆரோக்கியம் அனைத்தையும் செய்கிறார். புண்ணியம் 4 ரக்காத் நின்று தொழுறதுக்கு சீவன் இல்லாட்டி இவன் எப்படிப்பட்ட நன்றி கட்டும்? பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த வாலிப பெண் அபஹான்ற பகுதி, இந்த பெண் இந்த தொழுகையை பற்றி உள்ள முழு விடயங்களையும் கேட்டதன் பின்னால் உறுதி எடுக்குது. அவர் பருவ வயது அடை நேரத்திலேயே நான் என்ற வாழ்க்கையில் ஒன்றை செய்வேன், இதை செய்யட்டும். அது என்னண்டா, என்ன நேரத்தில் என்ன சந்தர்ப்பத்தில் எந்த நிலைமையில இருந்தாலும் அதான் சொல்லப்பட்டா அப்படி அப்படியே வேலையை நிப்பாட்டிட்டு பருளான தொழுகையை தொழுதுட்டு தான் மற்ற வேலையை பார்க்கும் என்று அந்த பெண்மணி வாலிபத்தின் பருவ வயதை அடையும் பொழுது உறுதி எடுக்கிறார். உறுதி எடுத்த அல்லாஹ் உதவி செய்வான். 7 உண்டா? 7 என கேளாண்ட 7. எங்கட சொல்ற மாதிரி எங்க நாங்க சொல்ல டைம் ஏழாண்டா ஏழா கடவுளையே ரெண்டு பேர் இருக்கிறோமா மூணு பேர் இருக்கிறோமா ஏன் தொழுக நேரத்துல கொஞ்சம் மூடி வச்சுட்டு ஒரு அமைப்பை ஏற்படுத்திட்டு அந்த கடக்குள்ளே டக்கு நிமாஞ்சமா தான் அந்த மூணு பேருக்கும் சொல்ல முடியாது இஸ்லாம் அந்த அளவுக்கு சலுகை தந்திருக்கிறது. பிரயாணத்துல குறைஞ்சது ரெண்டு பேர் மூணு பேரா போங்கன்னு சொல்லப்பட்டதனுடைய காரணத்துல இதுவும் ஒன்றுதான் இமாஞ்சமா தான் தொழுது கொள்ளல். இந்த பெண்மணி அல்ஹம்துலில்லாஹ் 16 வயசு 17 வயசு 18 வயசு இதுல பேணுதலாகவே இருக்கு. எந்த காரியத்துல இருந்தாலும் அல்லாஹு அக்பர் கேட்டா அப்படி அப்படியே நிப்பாட்டிட்டு தொழுதுட்டு தான் நடத்தவே. இப்ப அவட திருமண வயசு வந்துருக்கு. ஒரு இடத்துல அவவுக்குரிய கணவனும் முடிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப இன்றைக்கு குறிப்பிட்ட நாள் வருவது பொன் கூட்டி செல்ல வேண்டிய நாள். கணவன் வீடு கொஞ்சம் தூரத்துல இரவு நேரம் தான் பயணம். அன்றைக்கு நிகக்கு கவலை என்னன்னா இந்த டைம்ல எனக்கு தொழுக முன்பின் ஆகிடப்படாது, உரிய நேரத்தில் அவ்வளவு பக்திலேயே தொழுவோம். இதை அவட சிந்தன் அந்த பொண்ணு. மகரிப் நேரமாகுது, உம்மா ரெடியாகுண்டா. அந்த மகள் சொல்லு, உம்மா நான் இந்த மகரிப முழு செஞ்சு 6 மணி நேரத்துல தொழுதுட்டே ரெடியாகிறேன், ரெடியாக போன முன்பின் ஆகிடும். அவ கந்த கவல் பொன் போறனா மகரிப அவ்வளவு பக்தில தொழுவது அதுக்கு பின்னால ரெடியாகும். எல்லாம் ரெடியாகி முடிஞ்சு இப்ப லேட், எல்லாம் ஆண்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க, குடும்பம் எல்லாம் வந்திருக்கு, வாகனங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கு, கொஞ்சம் தூரம் போகணும், லேட் ஆகிட்டு ஆண்கள் அவசரப்படுத்துறாங்க. உம்மாவும் சொல்றவா டக்கன் ரெடியாக போம். சரீர் ரெடியாகி முடிஞ்சு கீழே பொன் வாரத்துக்கு வாகனம் எல்லாம் ஸ்டார்ட் ஆகி கீழே வாரா வரக்குள்ள இஷாவுடைய அசான் சத்தம் கேட்கும். எவ்வளவு பெரிய போராட்டம். இவக்கு கவலை, அடே இந்த டைம் எனக்கு அவ்வளவு பக்தி விடுபட போகுது, பத்துவா எடுக்கலாம் சுபகு வரையில தொழுது கொள்ளலாம் என்பதற்கு. இவக்கு ஆசை ஏண்ட ரப்புடைய கடமை அல்லாஹ் தொல வாண்டு சொன்ன பிறகு இன்னும் இந்த முற்படுத்துறது எனக்கு பொருத்தம் இல்லைன்ற ஒரு உணர்விலே வாழக்கூடிய பெண்ணர். பொதுவான அமைப்பு என்னான்டா, கல்யாண வீடுன்னு வந்துட்டு அல்லாஹ் பாதுகாப்போனும் இந்த அந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்ச வாரவனுக்கே ஒரு கிழமைக்கு தொழுகை, கூட்டாளிமார்கள் தூர சொந்தக்காரர்களுக்கே தொழுகை. சில நேரங்களில் முஸ்லிமுடைய திருமணம் என்ற அந்த பேச்சு வந்ததன் பின்னால் ஒரு மாசத்துக்கு அந்த வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய பயங்கரமான மோசடியும் அநியாயமும் தொழுகை கல்லா செய்யப்படும். கொண்ட உண்மைக்கும் தொழுகை இல்ல, கொண்ட வாப்பக்கும் தொழுகை இல்ல, அந்த மாப்பிள்ளையிட வாப்பக்கும் தொழுகை இல்ல, உத்தருக்கும் தொழுகை இல்லாத கல்யாணம் முதலாம் ஆரம்பமே முஸ்லீம் கணக்கே இல்லை. வலிமானால் பெரியொரு குடும்பத்தில் உள்ள பெரியொரு கூட்டத்தில் தொழுகை, இரவெல்லாம் புள்ள வேலை செஞ்சுட்டு சுபம் இல்லாம தூக்கம், கல்யாண வீடு ஒரு கிழமை. அப்படிதான் இன்றைக்கு முஸ்லிம்களுடைய வீடுகள். தொழுகை எவ்வளவு தூரத்துக்கு சீப் ஆகிட்டு முஸ்லீம்கள், இவ்வளவு பெரிய கடன். அந்த பெண்மணி உம்மட்ட சொல்லுது, உம்மா நான் டக்குன்னு உழுவு செஞ்சு தொழுதுட்டு வரேன். உம்மா அவட ஈமாண்ட அளவுல பேசுற மகள் தொழுது கொள்ளையில கொஞ்சம் லேட் ஆகிட்டு அங்கே அவசரப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. நீ உழுவு செய்ய போன மறுவ பூசினதை எல்லாம் மில்லா பேசிட்டு மறுவனைய ரெடி ஆக்கணும். அவ சொல்லுது, ஏண்ட அது இல்லா போன பிரச்சனை இல்ல, அழகில்லா போன பிரச்சனை இல்ல, அல்லாஹுடைய கட்டளையை நான் உரிய நேரத்துல நிறைவேற்றணும். அவ அங்களை பேசல, தொழுகாண்டு வரும் பொழுது ஏண்ட குடும்பம் தான் ஃபெமிலி தான் நண்பன் பேசிக்கொண்டிருக்கிறான், வீட்டுக்குள்ள அப்பதான் வந்திருக்கிறாரே, இஷாவுடைய அசான் சத்தம் கேட்டுட்டா ஒரு ஈமான் உணர்வு உள்ளவர் அவரையும் கூட்டி கொண்டு வரோம் தொழுதுட்டு வருவோமே, இப்பதானே வந்திருக்கிறாரு என்ன செய்ய என்று பேசிக்கொண்டிருக்கிறது இல்ல ஈமான் அடையாது. வீட்டு பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் குடும்பம் வந்திருக்கிறது கதைத்துக் கொண்டிருக்கிறது இஸ்லாமுடைய அசான் சத்தம் கேட்டது தைரியமுள்ள ஈமானுள்ள பெண் சொல்ல வேண்டும், நாங்கள் டக்குன்னு தொழுதுட்டு இருப்போமா, இதான் ஒரு முஸ்லிமுடைய ஒரு அடையாளம். இந்த பெண்மணி முழு செஞ்சா தக்பீரை கட்டி தொழுகுறா, கீழே எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. கொஞ்ச நேரமாக 10 நிமிடம் 15 நிமிடம் இன்னும் வரல, சில ஆண்களுக்கு யோசனை வந்திருக்கலாம், ஏன் லேட் ஆகிறாவோ தெரியாது, முடிவு செய்யப்பட்ட கணவன் விருப்பம் இல்லையோ இப்படியும் யோசனை வந்திருக்கலாம். உம்மா கொஞ்ச நேரத்துல வந்து பாக்குறா, புல்ல புதூதுல இருக்குது, பொன் ரெடியாகி கொண்டு. சரி, இந்த சுஜூது இறுதி சுஜூதாக இருக்கலாம், அத்தகையா சலாம் கொடுத்துருவா, உண்மை பார்த்து கொண்டிருக்கிறா, 10 நிமிஷம் 15 நிமிடம் எழும்பல்ல, தட்டி பார்த்தா சுஜூதிலே அந்த புள்ள மௌ. இது நடந்த உண்மையான சம அபகாரம். அல்லாஹுக்கு விருப்பமான அமலிலே ஈடுபட்டால், தொழுகையை முற்படுத்தினால், ரப்புடைய கட்டளைக்கு மதிப்பு கொடுத்தால், அல்லாஹ் முடிவு செய்கிறான், நீ அலங்கரித்துக் கொண்டு அந்த கணவனிடம் செல்ல வேண்டியவனல்ல, நீ அலங்கரித்துக் கொண்டு என்னிடம் வர வேண்டியவன், உனக்கு என்னுடைய சொருத்த இன்பங்கள் இருக்கிறதே, அல்லாஹ் தனக்கு விருப்பமான இடத்திலே வைத்து அவருடைய ரூஹை கைப்பற்றிக் கொள்ளுகிறார். ஏன் என்னுடைய மனைவி இப்படி இருக்கக்கூடாது, ஏன் என்னுடைய மகள் இப்படி இருக்கக்கூடாது, ஏன் என்னுடைய மகன் இப்படி இருக்கக்கூடாது, ஏன் நான் இப்படிப்பட்ட ஒரு மனிதனாக பூமிக்கு மேல் வாழக்கூடாது, ஒன்றுமே செய்ய பிரச்சனை இல்ல, எனக்கு சதகா செய்ய முடியாது, எனக்கு ஜகாத் கொடுக்க முடியாது, எனக்கு ஹஜ் செய்ய முடியாது, எனக்கு மொத்தமொத்த பெரிய இபாதத்துகள் செய்ய முடியாது, எனக்கு தஹஜ்ஜத்து கிளம்ப முடியாது, குறைந்தது அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தைக்கு பின்னால் இந்த பரமான தொழுகைக்கு முதலிடம் கொடுப்போமே, அதன் மூலமாவது அல்லாஹ் என்னை சந்தோஷப்படுத்துமே, அல்லாஹ் பரக்கத்து செய்வானே, அல்லாஹ் என்னை பார்த்து மகிழ்ச்சி அடைவானே, என்னுடைய ஈருடைய வாழ்க்கையும் செழிப்பாக்குவானே, என்னுடைய கபருடைய வாழ்க்கை சிறப்பாகுமே, எனக்கு அல்லாஹ் சுவர்க்கத்திலே நிம்மதியான வாழ்க்கையை வழங்குவானே, பூமிக்கு மேல் வாழும் காலத்தில் குறைந்தது ஒன்றையாவது செய்வோம், அல்லாஹ் அக்பருக்கு பின்னால் இன்னும் ஒரு பெரிய ஒன்று கிடையாது, என்னுடைய கடையாக இருக்கட்டும், என்னுடைய ஜொப்பாக இருக்கட்டும், என்னுடைய பொத்தாக இருக்கட்டும், என்னுடைய நண்பனாக இருக்கட்டும், இரக்கமான மகன் மகள் மனைவியாக இருக்கட்டும், என்னுடைய எந்த சோழி வேலையாக இருக்கட்டும், அனைத்தும் ரப்புடைய கடமைக்கு பின்னால், யாம்பா இதோ உன்னுடைய கடமைதான் நிமிடத்திலே முதலிடம், இதோ வருகிறேன் என்ற உணர்வுடன் செயல்படக்கூடிய ஒரு முஸ்லிமாக இருந்தால் இந்த ஒன்று போதும் என்னுடைய ஈருடக வாழ்க்கையில் செழிப்பாகும். பெரியோர்களே, சகோதரர்களே, அதனால உறுதி எடுப்போம், சமூகத்துக்கு விளங்கப்படுத்துவோம், தொழுகை இல்லாதவர்களை தட்டி சொல்லுவோம். தொழுகை என்பது நீ விடுகிறாய், இது சாதாரணமான கடமை அல்ல, இது மிக முக்கியமான கடமை, இதெல்லாம் உனக்கு ஈருலக வாழ்க்கையில சத்துரத்து கேளா என்ற இந்த உண்மையான கருத்தை ஒவ்வொருவராக தட்டி சொல்லுவோம். எனவே மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில் தான் நாம் இப்படி நிகழ்வுகள், இப்படியான ஏற்பாடுகள், இந்த ஒரே ஒரு நோக்கத்தில் தான். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு சாரா அதற்கென்று இறங்கி சமூகத்துக்கு தேவையான விடயங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்கு ஒரு தியாகம் செய்கிறார்கள், பாடுபடுகிறார்கள், முயற்சி செய்கிறார்கள். நோக்கம் இதுதான், முழு ஊரிலும் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் உண்மை முஸ்லீமாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும், மௌத்து எப்படியோ ஒரு நாள் வந்துவிடும், கபருடைய வாழ்க்கை ஆரம்பமாகிவிடும், தொழுகை இல்லாத நிலையிலே நாம் கபருக்கு போய் மாட்டிக்கொள்ள கூடாது. அதனால எல்லா நற்காரியங்களிலும் ஈடுபடுவோம், முற்படுத்துவோம் தொழுகையை. தொழுகை இல்லாம மத்தமத்த அமளிபாதத்தை செஞ்சு கொண்டு திருப்தி அடைவது மடத்தனம், எந்த பிரயோசனத்தையும் அதை ஒழிக்க மாட்டாது, அடிப்படை சீரில்ல. எனவே அந்த அடிப்படையில மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, உறுதி எடுப்போம், இந்த பரவலான தொழுகையை முறையாக சரியாக அழகாக தொழுவதற்கு. ஒரு ஆளுமிடத்திலே போய் எங்களுடைய தொழுகையை கேட்டுப்பார், நான் தொழுகிறேன் சரியா, என்ற சுஜூத பாருங்கோ, என்ற ருக்குவா பாருங்கோ, என்ற சூரத்தில் பாத்திஹாவை கொஞ்சம் கேட்டு பாருங்கோ, நான் அத்தகையா தொழுகிறது சரியான்னு பாருங்கோ. ஏன் ஒரு ஆளுமை போய் சந்தித்து அவரிடத்தில் கேட்க கூடாது, அதனை படிக்க கூடாது, மற்ற எல்லாத்தையும் படிச்சிருந்த மாதிரி எங்க தொழுகை சீராகணுமே, நாங்கள் தான் தொழுது கொண்டிருக்கிறோம், எங்களுடைய தொழுகை சரியா பிழையா என்பதை ஒவ்வொருக்கு முன்னால் காட்டி பார்த்து நாம் சீர் செய்தோமா? உண்மையத்தோடு ஒரு வயோதிபர் வந்தார், சொல்லாமல் இருந்தவர் ஏதோ ஒரு அடிப்படையில் நல்ல வழியில் வந்துட்டாரு, அவருக்கு இப்போ தொழணுன்ற ஆசை வந்து தொழுகிறாரு. ஒரு நாள் திடீர்னு இன்னும் ஒரு ஆளுகிட்ட சொல்கிறாரு, எனக்கு சரியான கவலையாக இருக்குது, இந்த அத்தஹையாத்தில் வந்து எங்கள்கிட்ட நபீர பேர் இல்லை, அதுதான் கவலை, அவருக்கு அந்த கவலை வந்துட்டு அவர்கிட்ட கேட்கப்பட்டே இல்லை, பாருங்க, அஸ்ஸலாமு அலைக்கு அய்யூப் நபி, அய்யூப் நபின்னு அய்யூப் நபியில பேர் சொல்லப்படுது, எங்கட நபியில பேர் வாரண்டையாப்பா, அவருக்கு அந்த கவலம். பார்த்தா அந்த வயோதிபர் 60-65 வயது அடைந்திருக்கிறார். அவ்வளோ காலம் அத்தகையா எப்படி பாடமாக்கி ஓதுறாருண்டா, அஸ்ஸலாமு அலைக அய்யூஹன் நபின்றத அய்யூப் நபி தொழுகேடகால என்னவர்கள் சீர்திருத்தம் செய்யவில்லை, காட்டி பார்க்கவில்லை. நான் எடுக்கிற உலு சரியா, என் தொழுக சரியா, நான் ஓதுற சூரத்தில் பாத்திகா சரியா, என்னுடைய அத்தகையாத்து சரியா, என் மனைவியிட தொழுக எப்படி இருக்கிறது, என் மகன் மகளுடைய தொழுக எப்படி இருக்கிறது, அதனை கவனித்தோமா? எனவே மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் புகழக்கூடிய குர்ஆனிலே ஒரு சாராரை அல்லாஹ் புகழ்கிறார். அந்த கூட்டத்தில் நாமும் ஆகிவிடுவோம். அதுதான் அல்லாஹ் சில மனிதர்களை பார்த்து புகழ்ந்து பேசுகிறான். சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுக்கல் வாங்கலோ எந்த உலக சோழி வேலைகளோ அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு இக்காமுத்தலா தொழுகையை நிலைநாட்டுவதற்கு அவர்களுடைய எந்த ஒரு வேலையும் அவர்களுக்கு தடையாக இல்லை. இவர்கள்தான் உண்மையான மனிதர்கள் என்று அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறார். நாமும் இந்த கூட்டத்தினால் இந்த ஆயத்து எப்ப இறங்கியதென்றால், சஹாபாக்கள் அசான் சத்தம் கேட்டால் கடையெல்லாம் அப்படி அப்படியே வச்சுட்டு பள்ளிக்கு ஓடுவாங்க. இந்த காட்சியை பார்த்துவிட்டு சந்தோஷமாகத்தான் அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்கினார். எனவே அந்த அடிப்படையில் நாமும் உறுதி எடுப்போம், குடும்பத்தையும் அதற்குரிய முறையிலே தயாராக்குவோம். இப்படிப்பட்ட அல்ஹம்துலில்லாஹ் நிகழ்ச்சிகள் இது உண்மையிலே தேவையான ஒரு ஏற்பாடு. இது ஒவ்வொரு மாதமும் இப்படி ஒவ்வொரு தலைப்பின் கீழ் பேசப்பட வேண்டும், மக்களுக்கு இப்படியான விடயங்கள் சொல்லப்பட வேண்டும். எனவே இதற்கு யாரெல்லாம் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு 100க்கு 100 உதவி ஒத்தாசையாக இருந்து இன்னும் உற்சாகப்படுத்தி இப்படி ஒன்று தேவையா, இப்படி ஒன்று செய்யணுமா என்று பலவீனத்தை ஏற்படுத்தாமல் இன்னும் உற்சாகத்தை ஒவ்வொரு முடியுமான உதவிகளை வழங்கி இந்த ஏற்பாடை நாம் இன்னும் பரவலாக ஆக்கினோம் என்றால் உண்மையிலே இதன் மூலம் என்ன என்ன லாபங்கள் பிரயோசனங்கள் உண்டாகிறதோ அந்த அனைத்து நன்மைக்கும் நாம் காரணமாக ஆகிவிடுவோம். மறுமைக்குரிய மிகப்பெரிய சொத்தாக எங்களுக்கு ஆகிவிடும். வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோரையும் கபூல் செய்வானாக, ஏற்றுக்கொள்வானாக, இந்த அமர்வை கபூல் செய்வானாக. யா அல்லாஹ், உனக்காக வேண்டி வாழ்ந்து உனக்காக வேண்டி மரணிக்கக்கூடிய வாய்ப்பை நசீபாக்குவாயாக. இந்த பருவான தொழுகையை நீ எப்படி எதிர்பார்க்கிறாயோ, நீ எப்படி விரும்புகிறாயோ அந்த முறையிலே நிறைவேற்றுவதற்குரிய பாக்கியத்தை எங்கள் எல்லோருக்கும் நசீபாக்குவாயாக. ருகூயிலும் சுஜூதிலும் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. எங்களுடைய பிழைகளை மூத்துக்கு முன்னர் எங்களுக்கே காட்டித்தந்து எங்களை துப்புரவாக்கி விடுவாயாக. எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக.